மத்தேயு 26:14-16 அப்பொழுது பணி இருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியோத்து என்பவன் பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். 1963 வெஸ்ட்மினிஸ்டர் அபே அப்படின்னு லண்டன்ல ஒரு இடத்துல ஒரு சபை கட்டிடத்துல ஒரு மிக மிக அதிசயமான சிறப்பான ஒரு கூட்டம் கூடிச்சு. பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட்னுவாங்க, சிறந்ததுலேயே சிறந்த மனிதர்கள், பக்திமான்கள், நாம் ரொம்ப மதிக்கத்தக்க பியூரிட்டன்ஸ் அப்படின்னு கூடிய மக்கள், சீர்திருத்த மக்கள். 121 சபை சர்ச் மேன்னுவோம், அப்படிப்பட்ட மக்கள், 330 லேமேன், இந்த பொறுப்பும் இல்லை ஆனால் அவங்களும் பக்திமான்கள். ஸ்காட்லாண்ட்லேருந்து 5 பிரதிநிதிகள் பார்லிமெண்ட்லேருந்து வந்திருந்தாங்க. கிறிஸ்தவ இறையிலேயே மிக சிறந்த வல்லுநர் அப்படின்னா அவங்கள நம்ம சொல்லலாம். அவர்கள் வந்து கூடி இனிமேல் வரப்போகிற காலத்துக்கு ஒரு விசுவாச அறிக்கையை ஏற்படுத்தணும்னு சொல்லி கூடி வந்தாங்க. ரிச்சர்ட் பாக்ஸ்டர் அப்படின்றவர் அந்த ரொம்ப கொண்டாடப்படுகிற ஒரு பியூரிட்டர், அவர் வந்து அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருந்தார். அவர் வந்து அதை பற்றி சொல்லும்போது, இது வரைக்கும் இப்படி ஒரு கூடுகையை அப்போஸ்தலர் காலத்தில் விட்டா அதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியாது. அவர் சொந்த வார்த்தைகளே அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஒரு டிவைன்ஸ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இப்படிப்பட்ட கூடின பக்திமான்கள், தெய்வீகமான பக்திமான்கள், கல்வியில் மிகவும் தேர்ந்தவர்கள், ரொம்ப படித்தவங்க, பக்தியில் மிகவும் பக்திமான்கள், ஊழிய திறமையிலையும் உண்மைத்தனத்திலையும் நானே, ரிச்சர்ட் பாக்ஸ்டர் பெரியவர், நானே அதில் ஒருவனாக இருப்பதற்கு தகுதி இல்லாதபடிக்கு, அப்பேற்பட்ட சிறப்பான கூட்டம், எனக்கு வரலாறு தெரிஞ்ச வரைக்கும் அப்போஸ்தலர் காலத்தை விட்டு அதுக்கப்புறம் இப்படி ஒரு கூடின ஒரு கூடுகையை என்னால் பார்க்க முடியல. இவ்வளோ சிறந்த மனிதர்கள், சிறப்பான மனிதர்கள், பியூரிட்டன் நட்சத்திரங்களையே பிரகாசிக்கிற சிறந்த மனிதர்கள் கூட்டம் அதுதான். அதுக்கு பேர் தான் வெஸ்ட்மினிஸ்டர் அசம்பிளி அப்படின்னு ஒரு கூட்டம். அந்த கூட்டம் கூடி வந்த அந்த பெரிய கூட்டத்தினுடைய ஒரு விளைவாக வந்தது தான் வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன் ஆஃப் ஃபேத், விசுவாச அறிக்கை. அந்த மக்கள் ஏற்படுத்தின கூட்டத்தின் விளைவாக வந்தது வெஸ்ட்மினிஸ்டர் கன்ஃபெஷன். அதுலேருந்து தான் நம்முடைய விசுவாச அறிக்கை வருது. அது மாத்திரம் இல்லை, ஷார்ட்டர் அண்ட் லார்ஜர் கேட்டகிசம், வினாவிடை போதகம், சிறிதானது பெரிய வினாவிடை போதகமும் இந்த கூட்டம் ஏற்படுத்துச்சு. இவங்க தான் செஞ்சாங்க, பிரகாசமான மக்கள். இதில் வந்து தாமஸ் குட்வின் அப்படின்றவர், ஜெரேமியா பரோஸ், ஸ்டீஃபன் மார்ஷல், அது மாத்திரம் இல்லை, ஸ்காட்லாண்டு தேசம், ஸ்காட்லாண்டு வந்து ரொம்ப சின்ன தேசமாக இருந்தாலும் மிக சிறந்த மனிதர்கள் அந்த தேசம் ஏற்படுத்தியிருக்கு. பியூரிட்டன் ஜான் நாக்ஸில் அங்கேருந்து தான் வந்திருக்காங்க. அங்கேருந்து ஒரு 5 பேர் பிரதிநிதிகளாக அனுப்பிச்சு, அலெக்சாண்டர் ஹெண்டர்சன், ஜான் கிலப்சி, ஒப்பிட முடியாத சாமியல் ரத்தஃபோர்டுன்றவர், அவர் பெரிய பியூரிட்டன். அந்த ஸ்காட்லாண்ட்லேருந்து இன்னொரு ஒரு பேரும் மனுஷனை தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சாங்க. அவர் பேர் வந்து ஜான் மெய்ட்லாண்ட். அவருக்கு இன்னொரு, அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து இன்னொரு பேரும் அவருக்கு கொடுத்தாங்க, ஏர்ல் ஆஃப் லாடர்டேல் அப்படின்னு ஒரு பேர், ஒரு பட்டம் அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு. ஸ்காட்லாண்டு பார்லிமெண்ட்டை சீர்திருத்தத்துக்காக போராடி பிரசங்கம் பண்ணி தற்காக்கிற மனிதன், ஒரு பிரதிநிதி ஸ்காட்லாண்டில் இவர் தான். இவரை மாதிரி ஒரு சிறந்த மனிதன் நீங்கள் பார்க்க முடியாது. இந்த உன்னத கூட்டத்துக்கு இவரை நாங்கள் பிரதிநிதியாக எங்கள் நாட்டிலேருந்து அனுப்புகிறோம் அப்படின்னு பார்லிமெண்ட்டே பார்த்து லண்டனுக்கு அவரை அனுப்பிச்சு. அது மாத்திரம் இல்லை, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரோமன் கத்தோலிக் அரசாங்கத்துக்கு வந்துச்சுன்னா ப்ராட்டிஸ்டன்ஸை துன்பப்படுத்தும், ப்ராட்டிஸ்டன்ஸ் வந்தாங்கன்னா இவங்களை துன்பப்படுத்தாங்க. நம்ம நாட்டில் எல்லாம் நடக்குது இல்லைங்களா, தமிழ்நாட்டிலையும் நடக்குது, ஜெயலலிதா கருணாநிதி நடந்துக்கிட்டு இருந்துச்சு, இவங்களை அவர் போட்டுருவாங்க இவங்களை அவங்கள, அதே மாதிரி அங்கேயும் நடந்துக்கிட்டு இருந்த நம்ம பார்க்குறோம். அந்த காலத்தில் ஸ்காட்லாண்டில் இங்கிலீஷ் அரசாங்கம் வந்து எல்லாரையும் சீர்திருத்தவாதிகளை துன்பப்படுத்தும் போது இந்த லார்டர் டேலியும் பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. இந்த மனுஷன் மறுக்க விரும்பலை, ஜெயிலுக்கு போய் பல வருஷங்கள் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலில் இருந்து அவர் தன் நாட்டுக்கு கடிதங்கள்லாம் எழுதும் போது விதம் விசுவாசமாக ஊக்கப்படுத்துகிற மாதிரி பவுல் மாதிரி கடிதங்களை எழுதினார். அந்த மாதிரி எழுதுனது மாத்திரம் இல்லை, அந்த அந்த ஜெயிலில் இருந்த காலகட்டத்தில் பல ஏற்பாடு எப்ரேயரை கரைச்சி குடிச்சிட்டார். அந்த நேரத்தை வீணடிக்காமல் ஜெயிலில் இருந்தாலும் எப்ரேயரை கரைச்சி குடித்தார். எப்ரேயர் மொழியில் பல ஏற்பாடு படித்தார்னு பார்க்கலாம். சார்ல்ஸ் ரெண்டு, கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் சார்ல்ஸ் ரெண்டு அரசாங்கத்துக்கு வரும்போது அவர் ஸ்காட்லாண்டையும் ஆள தொடங்கும் போது சார்ல்ஸ் வந்து நான் எல்லாம் ரெஃபர்மேஷனை காப்பேன்னு சொல்லி தான் வந்தார். ப்ராமிஸ் பண்ணி அவங்க சொல்லி வர்றது அரசாங்கத்தில் வந்த பிறகு செய்கிறது வேறு செய்வாங்க இல்லைங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சீர்திருத்தத்துக்கு நேர் விரோதமாக சீர்திருத்தவாதிகளெல்லாம் துன்பப்படுத்த ஆரம்பித்தார். அந்த நேரத்தில் யாருமே நினைக்க முடியாத இந்த லார்டு டேல் திடீர்னு கட்சி மாறிட்டார். இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் அவ்வளோ பெரிய உயர்ந்த கூட்டத்தில் ஒருவராக ஸ்காட்லாண்டுக்கே பிரதிநிதியாக இருந்த அவர் கட்சி மாறி இந்த எந்த அளவுக்கு மாறிட்டார்னா சீர்திருத்தவாதிகளை துன்பப்படுத்துகிற அந்த மக்களோடு அந்த ராஜாவுக்கு ஒரு நெருங்கிய ஆலோசகராக மாறிட்டார். சார்ல்ஸுக்கு நெருங்கிய ஆலோசகராக மாறிட்டார். அப்படி மோசமாக போனது மாத்திரம் இல்லை, தன்னுடைய தனிப்பட்ட பழக்கத்துலேயும் ஆவிக்குரிய வாழ்க்கை கீழே கீழே போய் மிகுந்த குடி வெறி, மிகுந்த களியாட்டு, வேசித்தனம், என்டர்டெயின். அந்த காலத்தில் டிவி எல்லாம் இல்லைங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா மோசமாக போயிட்டாங்கன்னா இப்போ டிவி எல்லாத்தையும் மறந்து டிவியில் உட்காந்துருவோன்னு உட்காருது இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த காலத்தில் அசிங்கமான ட்ராமாலாம் நடத்துவாங்க, அதுலேயே அவர் காலம் போச்சு, அப்படியே போயிட்டார் அவர். அது மாத்திரம் இல்லை, சீர்திருத்தவாதிகளை துன்பப்படுத்துறது, இவர் இப்படியாவது மாறணும்னு மனசெல்லாம் உடஞ்சி ரிச்சர்ட் பாக்ஸ்டர் மற்றவங்கெல்லாம் கடிதம் எழுதுனாங்க, ஒன்றும் வேலை செய்யலாம். இவர் வளர்ந்து சார்ல்ஸுக்கு சப்போர்ட்டாக எந்த அளவுக்கு போயிட்டாருன்னா ஸ்காட்லாண்டுக்கு ஆளும்படிக்கு இவரையே பண்ணிட்டார். இந்த லார்டர் டேல் அந்த வெஸ்ட்மினிஸ்டர் அசம்பிளியில் இருந்த ஒரு பிரதிநிதியாக இவர் அப்பேற்பட்ட கூட்டத்தில் சிறந்த கூட்டத்தில் பார்லிமெண்ட்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஸ்காட்லாண்டு சீர்திருத்தத்துக்காக இவ்வளோ போராடின இவ்வளோ உயரத்துக்கு போனவர் எப்படிங்க இப்படி இறங்கி போயிட்டார். ஒரு துரோகி மாதிரி தான் எதுக்காக நின்னாரோ கிறிஸ்துக்காக நின்னா இப்போ கிறிஸ்துவுக்கு சத்ருவாக எப்படி மாறி போயிட்டார். வரலாறு பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுகிறது. இவ்வளோ உச்சக்கட்ட உயர்வாக பக்தியில் வளர்ந்த மனிதன் கடைசியில் கிறிஸ்துவை காட்டி கொடுக்குற மாதிரி எப்படி ஜான் மேட்டன் பிரெஸ்பிட்டேரியன் ஸ்காட்லாண்டில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முன்மாதிரியாக உயர உயரத்தில் ஒரு சதுரமாக நின்னவர் ஒரு மகத்துவமான மனிதனாக மாறினவர் கீழே இறங்கி இறங்கி கிருபையில் இறங்கி மோசமாக போயிட்டார். எப்படி இது நடக்குது, எப்படி ஒரு சில பேர் கிறிஸ்துவுக்கு ரொம்ப ஆர்வத்தோடு ஆரம்ப காலத்தில் பின்பற்றி கடைசியில் கிறிஸ்துவுக்கு விரோதமாக அவரை காட்டி கொடுக்குற அளவுக்கு அவரை சீப்பாக விற்கிற அளவுக்கு போயிடுறாங்க, எப்படி இந்த தலைகீழே எப்படி மாறி போகிறாங்க சில பேர் யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் அருமையாக எழுதுகிறார், கிறிஸ்துவுடைய மகிமை இம்மட்டும் கண்டு இந்த உலகமே ஒன்றும் இல்லை அவருக்கு முன்பதாக அவர் பின்பற்றுவோன்னு சொல்லி வந்து கடைசியில் தங்களுடைய ஆத்மா சரீரம் அவங்க ரட்சகரையும் இந்த மாயா நகரத்தில் வித்து போடுறாங்களே, அழிய போகிற உலக பொருளுக்காக வித்து போடுறாங்களே. மாயா நகரம்னு அந்த பில்கிரிம்ஸ் ப்ரோகிரஸில் வருது இல்லைங்களா, இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மாய தான். அந்த அல்ப காரியத்துக்கு போய் எல்லையற்ற கிறிஸ்துவை வித்துற முடியுமா, ஏன் விற்கிறாங்க? இந்த கேள்வி வரலாறு கேட்குது, ஒவ்வொரு சபையும் கேட்குது, ஒவ்வொரு விசுவாசியும் கேட்குறோம். நீங்கள் கேட்குறது இல்லையா, நம்ம கேட்குறது இல்லையா, எப்படிங்க ஒவ்வொரு சர்ச்சிலையும், ஏன் ஒவ்வொரு சர்ச்சிலையும் ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் இப்படிப்பட்ட தேவ ராஜ்யத்தின் துரோகிகள் இல்லாமல் இல்லை. தேவ ராஜ்யத்தின் துரோகிகள் பல வருஷங்கள் விசுவாசிகள் மாதிரி உண்மையான முகமுடி போட்டுட்டு கடைசியில் அவங்க முகமுடி கிளியிறத நம்ம கடைசி காலத்தில் பார்க்குறோம். இன்னைக்கு பகுதியில் அப்படிப்பட்ட துரோகிகளுடைய உயர்ந்த நிலையை அடைந்த ஒரு மனிதன், ஏன் எல்லா துரோகிகளுக்கும் தகப்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூதா காரியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பல இப்போ தான் படித்து முடித்தோம். மரியா வந்து உண்மையான விசுவாசத்துக்கு ஒரு சதரம், ஒரு அடையாளம், ஒரு மெமோரியல். மரியா அப்படிப்பட்ட ஒரு மெமோரியலாக இருந்தால் உண்மையான விசுவாசத்துக்கு, பொய் விசுவாசத்துக்கு ஒரு உண்மையான அடையாளம், துரோகத்துக்கு ஒரு அடையாளம் இந்த மனுஷன்தான். அவர் பேர் யூதாஸ் காரியோத். சுவிசேஷத்துக்கு பொய்யான விதத்தில் பதில் கொடுத்து துரோகத்தை செய்த ஒரு மனிதன். நம்ம நாட்டில் இருக்கிற இந்துத்துவ பிரைம் மினிஸ்டர் கூட துரோகத்துக்குன்னு அவர் பேரை பயன்படுத்தி இருக்கிறாரு. ஏன் டெக்னாலஜி கூட தெரியும், கூகுளில் போய் போட்டிங்கன்னா ஜூடாஸ் இஸ்கேரியாட்னா இயேசுவை காட்டி கொடுத்தவன் அப்படின்னு கூகுளே உங்களுக்கு சொல்லும் பாருங்களேன். அதுக்கு ஒரு அடையாளமாக, ஒரு நினைவு சின்னமாக மாறிப்போனார். அந்த பேர் யாருக்குமே அந்த நூற்றாண்டை தவிர்த்து அதுக்கப்புறம் சபிக்கப்பட்ட பேராக, எத்தனையோ பேர் அவங்க பிள்ளைகளுக்கு பீட்டர்னு வச்சுருக்கிறாங்க, ஜேம்ஸ்ன்னு வச்சுருக்கிறாங்க. ஒரு போதும் அப்பா அம்மா ஜூடாஸ் அப்படின்னு அவங்க பிள்ளைக்கு வைக்க மாட்டாங்க இல்லைங்களா. சாத்தான் ஆராதிக்கிறவர்கள் விட்டா வேறு யாரும் அப்படி வைக்க மாட்டாங்க. இந்த மூணு பகுதியில், இந்த மூணு வசனத்தில் அவன் செய்த அவலமான மனுஷ செயல் விவரிக்கப்படுகிறது. மிக இருளான பகுதி. இதை இயற்கையாக பார்த்தோம்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாமா நமக்கு தோணும். ஆனால் ஒவ்வொரு வேத பகுதியும் நம்முடைய பரிசுத்தமாக்குதல் கொடுக்கப்பட்டிருக்குது. இதை நான் படிக்கும்போது நான் அதிர்ந்து போனேன். தேவன் தான் தெளிவோடு தைரியத்தோடு உங்களுக்கு பிரசங்கம் பண்ண எனக்கு பலத்தை கொடுக்கணும். அதில் இங்கிலீஷில் பண்ணி இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்கிறேன். ஆண்டவர் பலத்தை கொடுக்கணும். ஏன்னா ரிச்சர்ட் பேக்ஸ்டர் சொன்னார், நம்ம ஒவ்வொரு தடவும் பிரசங்கம் பண்ணும்போது சாகிற மனிதன் சாகிற மனிதர்களுக்கு பிரசங்கம் பண்ணுற மாதிரி பண்ணணும். அடுத்த நிமிஷம் இந்த பிரசங்கம் முடிஞ்சு அடுத்த நிமிஷம் ஒரு வேளை நீங்கள் இந்த உலகத்தை விட்டு போய் தேவனை சந்திக்கலாம். அப்படி உண்மையாக பேசணும் இல்லைங்களா. மக்களை ஏமாற்றக்கூடாது, அவங்களை மலிப்பி அவங்களுக்கு பிடிச்சதாக பேசக்கூடாது. அவங்க இருதய வெட்டரங்க ஆகிற மாதிரி பேசணும். தேவ வசனத்தின் வல்லமையோடு பேசணும். அது ஆண்டவர் எனக்கு உதவி செய்யட்டும். ரெண்டு மூணு தலைப்பில் இதை புரிஞ்சுக்குவோம். இந்த துரோகி யார், இந்த துரோக செயலை காட்டி கொடுக்குற இந்த காட்டி கொடுக்குறவன் யார், இந்த காட்டி கொடுக்குற செயலை அவன் எப்படி ஆரம்பித்தான், அவன் ஏன் இப்படிப்பட்ட ஒரு துரோகியாக காட்டி கொடுக்குறவனாக மாறினான். முதலாவது யார் இந்த துரோகி, இந்த காட்டி கொடுக்குறவன். 14 வசனத்தில் அப்பொழுது 12 ஒருவன் ஆகிய யூதாஸ் காரியோத். யூதாஸ்னா பல ஏற்பாடில் ரொம்ப பொதுவான பேர். இயேசுடைய பிரதர்ஸுக்கே ஒரு பேர் யூதாஸ்ன்னு இருந்துச்சு இல்லைங்களா. அவருக்கு பிரதர்ஸ் இருந்தாங்க யூதாஸ் அப்படின்னு இருந்துச்சு. இன்னொன்று அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6 ஒரு மனுஷன் வந்து கலகம் பண்ண அவனுக்கு யூதாஸ்ன்னு பேர் இருந்துச்சு. இயேசுடைய சீஷர்கள் 12 இன்னொருத்தனுக்கு யூதாஸ்ன்னு பேர் இருந்துச்சு. அது அந்த காலத்தில் பேர் யூதாஸ்னாவே யூதான்ற வார்த்தையில் தேவனை நான் துதிப்பேன், நான் துதிப்பேன்ற ஒரு வார்த்தையில் வருகிற பேர் ஜூடாஸ். இஸ்காரியாத்துனா என்ன, காரியோத்துன்ற ஊரை சேர்ந்தவன், அதான் அர்த்தம். காரியோத்துன்னு ஒரு ஊர் இருந்துச்சு, அதை சேர்ந்தவன். இந்த மனுஷன்தான் எருசலேமுக்கு ரொம்ப அருகாமையில் இருந்தார். எருசலேம் மேப்பை பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் மேப்பை பார்த்தீங்கன்னா, கலீலியா வந்து மேலே இருக்கும், கீழே எருசலேம் இருக்கும். கலீலியாவில் தான் மற்ற சீஷர்கள் எல்லாமே இருந்தது, இயேசுடைய ஊழியம் இருந்தது. 11 சீஷர்கள் கலீலியாவிலேருந்து வந்தவங்க. இந்த ஒருத்தன் தான் காரியோத்துன்றது யூதா எருசலேமுக்கு ரொம்ப கிட்ட இருந்தவன் பாருங்களேன். ரொம்ப கிட்ட இருந்த மனுஷன் பார்க்குறோம். இப்படி அந்த எருசலேமுக்கு ரொம்ப கிட்ட இருந்து அந்த மத தலைநகரமாகிய அந்த எருசலேமில் அந்த யூதர்களுடைய போதகம், அவங்களுடைய தப்பான போதகம், மேசியா வந்து இராணுவமாக வருவார், ரோமர்லேருந்து நம்மளை வீழ்த்துவாருன்ற போதகம் வந்து ரொம்பவோ தீவிரமாக யூதாசுடைய மனதை சிறு வயதுலேருந்தே பாதிச்சிருக்கும். ஏன்னா எருசலேமுக்கு பக்கத்திலே இருந்த ஊர் இல்லைங்களா. அந்த தலைவர்களுடைய போதகத்தினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பார், அதை நம்ம பார்க்குறோம். ஓகே, இவர் யார், பணி இருவரில் ஒருவன். அதில் ரொம்ப அர்த்தம் இருக்குங்க. எந்த பணி இருவரில் ஒருவன், இயேசு தாமே அப்போஸ்தலர்களாக தேடி தெரிந்து பெரிய ஸ்லாக்கியங்களை கொடுத்த பணி இருவரில் ஒருவன். எப்படி இவரை சந்திக்கிறோம், மார்க்கு 3:7 பார்த்தீங்கன்னா, இயேசு தன்னுடைய அற்புதங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கலீலியா, எருசலேம், யுதேயா, யோர்தானுக்கு கடந்து தீரு சிதோன் எல்லாம் வராங்க. அவருடைய புகழ்ச்சியை கேட்டு, அவருடைய அற்புதங்கள் எல்லாம் கேட்டு, அவருடைய கீர்த்தி எல்லா இடத்துலையும் பரவும் போது, எல்லாம் வரும்போது அந்த கிரியோத்தில் இருந்து அவன் பிரயாணம் செய்து கலீலியாவுக்கு வந்திருக்கிறான். யூதாஸ் அப்படித்தான் வந்திருக்கிறாரு. அதே அதிகாரம் மார்க் 3:13 பார்த்தீங்கன்னா, ஏசு மலை மேலே ஏறி போய் தனக்கு வேண்டிய 12 பேரை கூப்பிட்டாரு. எதுக்கு கூப்பிட்டாரு? அவங்களை கூப்பிட்டு 3 சாக்கியங்களை அவங்களுக்கு கொடுத்தாரு. என்ன? தன்னோடு எப்பொழுதும் இருக்க, தன் எங்க போனாலும் இரவும் பகலும் தன்னோடே வரணும், தன்னை பின்பற்றி வரணும். வேற எல்லாருக்கும் கூப்பிடல, அப்படி இந்த 12 பேர் கூப்பிட்டார். நைட் அண்ட் டே அவர் கூட இருக்கணும், எங்க போனாலும் தன்னுடைய சார்பாக போய் பிரசங்கம் பண்ண, தன்னோடு இருக்கணும், தன்னுடைய பிரதிநிதிகளாக போய் பிரசங்கம் பண்ணணும். தான் செய்கிற அற்புதங்களை அவங்களும் செய்யும் படிக்கு, சுகவீனங்களை சரி பண்ணி பிசாசுகளை விரட்டும் படிக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த 3 சாக்கியங்களை கொடுத்தார் அந்த 12. அதுக்கப்புறம் அவங்க பேருங்க வருது, அதுல யூதாஸ்காரியோத் கடைசியில வருது. எப்பப்பாரு அவன் பேர் கடைசியில தான் வரும். எண்ணி முடியாத சாக்கியம் 12 பேருக்கு. யோசிச்சு பாருங்களேன், 3 வருஷம் இயேசுவோடயே இருக்கிறதுனா யோசிச்சு பாருங்க. சில பேர்கிட்ட யாருக்குனா பெரியவங்க கிட்ட ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு வந்தாவே நமக்கு அவங்களுடைய ஞானம், பக்தி, வேத அறிவெல்லாம் பார்த்தா என்ன பாடா, எவ்வளோ நல்லா இருந்துச்சு அவர்கிட்ட பேசிட்டு வந்தது நமக்கு இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இயேசு சாட்சாத்து தெய்வம், மனிதனா பரிபூர்ண, ஒரு குறம் இல்லாம, பாவம் இல்லாம, முழு ஞானத்தோடு வந்திருக்கிறாரு. அவருடைய பிரசன்னத்தை, அவர் இருக்கிற சூழ்நிலைய சுவாசிக்கிறதுனாவே எவ்வளவு பாக்கியம், எவ்வளவு பரிசுத்தமா சமாதானமா இருக்கும். என்ன முன்மாதிரி? சில நேரத்துல யார் கூட நம்ம சேர்றோமோ அவங்கள மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு போக மாட்டோம். இயேசு என்ன, இயேசு கூட இரவும் பகலும் இருக்கிற சாக்கியம். இயேசு தண்ணிய ராட்சரசமா மாத்தினது, கண் இல்லாதவங்களுக்கு கண்ணு கொடுத்தது, காது கேட்காதவங்களுக்கு பேச வச்சது, பேய்களை விரட்டினது, செத்தவங்களை உயிர் ராசரச வெளியே வான்னு சொல்லும் போது அங்க யூதாஸ் பார்த்தார். குஷ்டரோகிகளை சுகம்படுத்தினது, 5000 பேருக்கு 2 அப்பம் 5 மீனை எடுத்து கொடுக்கும்போது பாஸ்கெட் ஃபுல்லா அவரே எடுத்துட்டு போனார் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு. தலைவர்கள்லாம் இயேசுவை தாக்கும் போது அதிசயமா பதில் கொடுத்து தன்னுடைய தலைவர்கள் எல்லாம் வாயடைக்க செய்ததை யூதாஸ் பார்த்தார். அது மாத்திரம் இல்ல, அவரும் பிரசங்கம் பண்ணி அவரும் அற்புதம் செய்தார். யோசிச்சு பாருங்களேன், ஏ தேவ ராஜ்யத்தை பத்தி பிரசங்கம் பண்ண அனுப்பும் போது யூதாசம் போனாரு, பிரசங்கம் பண்ணாரு. பிரசங்கம் பண்ணது மாத்திரம் இல்ல, தானே அற்புதம் செய்து பேய்களை விரட்டி செத்தவங்களை உயிரோடு எழுப்பினார் யூதாஸ். அந்த வல்லம் அவருக்கும் கொடுக்கப்பட்டுச்சு. பப்ளிக்கா மாத்திரம் இல்ல, தனியா இயேசு கிட்ட நேரங்களை யோசிச்சு பாருங்க. கடல்ல அவரு ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருக்கிறாரு, எந்திரிக்க முடியாம, திடீர்னு புயல் வருது, அவரை எழுப்புறாங்க, தூக்க அரகுறை தூக்கத்துல அவருக்கு அதட்டுறாரு, அந்த கடலே கிளாஸா மாறி போது எல்லாம் அப்படி பார்த்து ஆச்சரியப்பட்டு அவர் காலில் உழுவுறாங்க, நீங்களே தேவகுமார். யூதாசம் விழுந்தான் அதை பார்த்தான். எத்தனை நேரங்கள் அவர் தனியா இருக்கும்போது, தனியான நேரங்கள் அவரோடு தூங்குறது, அவரோடு ரிலாக்ஸ் பண்றது, அவர் வேடிக்கையா இருக்கும்போது யாருமே இல்லாத அந்யோன்யம் இயேசுடைய ஊழிய டைம்ல இவருக்கு இருந்துச்சு. அந்த கடைசி நேரத்தில், ராப்போஜன நேரத்தில் இயேசு வந்து எல்லார் கால்களை கழுவும் போது யூதாஸ் காலும் கழுவினார். யோசிச்சு பாருங்களேன், இயேசுவோடு சாப்பிட்டு, இயேசுடைய சாப்பாடு சாப்பிட்டு, என் அப்பத்தை புசித்தவன் தன் குதிகாலை எடுத்தான்ற மாதிரி, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பிரசங்கி கூட பிரசங்க கேட்டார். மிகப்பெரிய சுகம் கொடுக்கிறவருடைய சுகவீன, சுகம் கொடுக்கிற வல்லமைய கண்ணால் பார்த்தார். மிகப்பெரிய தீர்க்கதரிசி எதிர்காலத்தை பத்தி பேசுறது, மிகப்பெரிய ஞானம் பேசினது, ஒருவரும் பேசக்கூடாத வார்த்தைகளை பேசினது, அதிகாரத்தோடு பேசினது எல்லாம் யூதாஸ் கேட்டார். யோசிச்சு பாருங்களேன், என்ன ஒரு சாக்கியம், இதான் இந்த துரோகி. யார் இந்த காட்டி கொடுக்கிறவன்? அந்த 12 இருந்த ஒருத்தன்ப்பா, இதெல்லாம் பார்த்தவன், இதெல்லாம் பார்த்தவன், இதெல்லாம் உணர்ந்தவன், அவரோடு இருந்து அவருடைய பழக்கப்பட்டவன், 12 ஒருவன். ஓகே, அடுத்ததாக அவன் காட்டி கொடுக்கிற ஆரம்ப செயல்கள் என்ன? 3 செயல்கள் இந்த 3 வசனத்துல நமக்கு வருது. 14 வசனம் அவன் புறப்பட்டு போறது வருது. 15 வசனம் அவன் ஆசாரியர்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்யறது வருது. பதினாறாவது வசனம் அவன் சந்தர்ப்பத்தை தேடுறது வருது. இதுதான் அவனுடைய காட்டி கொடுக்குற ஆரம்ப செயல்கள் பாருங்களேன். பதினாலாவது வசனம், அப்பொழுது பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ் காரியத் என்பவன் பிரதான ஆசாரியர் இடத்திற்கு போய், இங்கிலீஷில் வென்டவே மார்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புறப்பட்டு போனான், புறப்பட்டு போனான், இயேசுவையும் இயேசுவுடைய சீஷர்களையும் விட்டு புறப்பட்டு போனான். டிபார்ச்சர் இல்லைங்களா, விட்டு போகிறது. இயேசுவில் ரொம்ப அருவறுத்து போனான், பொறுமை இழந்து போனான் அவன் சே அப்படின்னு. இனிமே அவர்கிட்ட அவர் பேச்செல்லாம் நான் கேட்க போறதில்லை, அவருடைய ஆர்டர்ஸ் எல்லாம் நான் எடுத்துக்க போறதில்லை, இனிமே அவருடைய சீஷர்களில் ஒருவனா இருந்து கீழ்படியெல்லாம் நான் போக போறதில்லை, இனிமே நான் பார்த்துக்குவேன், எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அப்படின்னு புறப்பட்டு வேற எங்கேயாவது போயிருக்கலாம். இல்லை எங்கே போறான் பாருங்களேன், இயேசு விட்டு போனா எங்க போனோம், பிரதான ஆசாரியர்கிட்ட பாருங்களேன். ஏன் அங்கே போறான், ஏன்னா யோவான் 11:55 என்ன சொல்லப்படுது, பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் ஒரு கட்டளை கொடுத்திருந்தாங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், அனௌன்ஸ்மெண்ட், வாண்டட், இயேசுவை பற்றி யாருக்காவது தெரிஞ்சா அவங்க வந்து தங்களுக்கு அறிவிக்கணும், அவங்க அவரை கைது செய்யும்படிக்கு. அவன் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துருக்கான், அப்போவே அவனுக்கு தெரியும் மனசில் இது இப்போ செய்யணும்னா எங்கே போகணும்னு, அதனால தான் அங்கே போகிறான் பாருங்களேன். போகிறான், ஓகே, அவன் புறப்பட்டு போகிறத பார்க்குறோம். ரெண்டாவது 15 வசனம், அவனுடைய ஒப்புதல், அவனுடைய டீலிங் பாருங்களேன். நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றான். யோசிச்சு அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும், இப்போதான் காய்பா வீட்டில் பேசுனாங்க, அவரை எப்படியாவது பிடிக்கும், கொல்லணும், தந்திரமாக செய்யணும், சீக்ரெட்டாக செய்யணும், தந்திரமாக செய்யணும், எப்படி செய்யணும், எப்படி செய்யணும், நம்ம பேருக்கு எந்த கெடுதலும் வந்துடக்கூடாது, மக்களுக்குள்ள கலகம் ஏற்பட்டு ரோமர் வந்து எந்த தகராறும் பண்ணி நம்மளெல்லாம் சொத்திடக்கூடாது, ரகசியமாக கையும் கையுமாக நடந்துடணும் இந்த வேலை. அதுக்காக ஜபம் கூட பண்ணியிருப்பாங்க பிரதான ஆசாரிகள், பண்ணாமல் இருப்பாங்களா ஜபம் இல்லைங்களா, கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க, பண்ணி ஜபெல்லாம் பண்ணி பார்த்தா அடுத்த நாள் பிரதான ஆசை எப்படி எப்படி செய்யறது எல்லாம் யோசிங்க, பிரெயின் ஸ்ட்ராம் பண்ணுங்க, யோசிங்க, உங்களுக்கு என்ன படுது, உங்களுக்கு என்ன படுதுன்னா திடீர்னு ஒரு வேலைக்காரன் வந்தா அவங்கள பார்க்க ஒருத்தர் வந்திருக்கான், யாரும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி, ஐயா இயேசு பன்னிருவரில் ஒருவன் வந்திருக்கிறான் அப்படின்னவுன்னு அவங்களுக்கெல்லாம், ஓ கூப்பிடுப்பா, அவனை கேக் மாதிரி உள்ள கூட்டுவா, ஆடாம அசையாம உள்ள கூட்டுவா. வந்த உடனே அவன் கிட்ட வந்து அவன் முகத்தை பார்க்கணுமே, கண்ணெல்லாம் ரெட்டா பிசாசு முகம் மாதிரி வந்து, நான் பன்னிருவரில் ஒருவனாகிய யூதாஸ், நான் இயேசுவை உங்களுக்கு காட்டி கொடுக்க வந்திருக்கிறேன், நசரேனாகிய இயேசுவை நீங்க தேடுறீங்களாமே, அவரில் பன்னிருவரில் ஒருவன் நான், அவர் எங்கே போவார், எங்கே தங்குவார், எங்கே படுப்பார் எல்லாம் எனக்கு தெரியும், நான் அவரை காட்டி கொடுக்க வந்திருக்கிறேன். என்ன ரியாக்ஷன் இருக்கும் அவங்களுக்கு. மார்க்கு 14:11 பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டார்கள், ரிஜாய்ஸ்ட், களி கூர்ந்தார்கள், ஆஹா என்ன ஒரு அதிசயமான பராமரிப்பின் செயல், இப்போத்தான் நம்ம ஜபம் பண்ணோம், இப்போத்தான் பிரதான ஆசாரிகள் யெகோவா நோக்கி ஜபம் பண்ணோம், பராமரிப்பு என்ன ஒரு வாசலை திறந்து ஏற்றபடி நமக்கு ஒரு பராமரிப்பின் செயல் தெரியுதே, ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா லீகலாக பொதுவாக அவங்க செய்ய முடியாது, தந்திரமாக செய்யணும்னா தன்னுடைய சீஷர்கள்லேருந்தே ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டான்னா தான் இது முடியும். ஆனந்தம் அவங்களுக்கு, ஒரு தீவிரவாதி கூட்டம் ஒரு தேசத்தின் பிரதமரையோ பிரசிடெண்ட்டோ கொல்லணும்னு ஒரு திட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த பார்லிமெண்ட்லேருந்து கேபினெட் ஒருத்தன் போய், பிரதமர் கொல்லணும்னு நீங்கள் திட்டம் பண்ணுறீங்களாமே, எனக்கு தெரியும் பிரதமர் ஒவ்வொரு நிமிஷமும் எங்கே இருப்பாருன்னு, பார்லிமெண்ட்டுக்குள்ளே யார் சந்தேகம் இல்லாமல் நான் போகலாம், போய் அவருடைய இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் அந்த தீவிரவாதிகளுக்கு. அப்படி தான் ஒரே சந்தோஷம் இவங்களுக்கு. ஓகே அவன் என்ன, சரி நீங்கள் அடுத்தது என்ன சொல்கிறான் பாருங்கள், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். என்ன கேவலமான வார்த்தை, மனசில் வச்சுக்கோங்க இந்த வார்த்தைகளை மறக்காதீங்க, இது எனக்கு ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு, என்ன கொடுப்பீங்க, என்ன கொடுப்பீங்க, இயேசுவை விற்கிறேன் என்ன கொடுப்பீங்க, இயேசு என்ன பொருளா விற்கிறதுக்கு, இவன் கையில் வச்சுருக்கிற பொருளாக விற்று இவன் காசு பண்ணுறதுக்கு என்ன கொடுப்பீங்க, நான் விற்கிறேன், ஒரு பொருளை வச்சுக்கிட்டு விற்பானுங்க, ஏன்னா கேவலம், என்ன ஒரு அருவறுப்பு, எஜமானன் எல்லையற்ற தேவனவே என்ன கொடுப்பீங்க, என்ன வேணும், சோறு தண்ணி இல்லையா உனக்கு, சாப்பாடு தண்ணி உனக்கு வைக்கலையா, அவரு 3 வருஷம் அவர் கூட இருந்த ஏதாவது குறை வச்சாரா உனக்கு, ஒவ்வொரு நேரமும் சாப்பாடும் ஒவ்வொரு நேரமும் துணியும் உனக்கு ஏதாவது குறை வச்சாரா, அவருடைய இடத்துல இருந்து விட்டுட்டு அவரை கொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவங்க போய் என்ன கொடுப்பீங்க, அசிங்கமா இல்ல, யோசிச்சு பாருங்களேன். 3 வருஷம் அவர் கூட இருந்து எந்த குறைவும் இல்லாம இப்பதான் நல்லா விருந்து, அவருக்கு நன்றியா காட்டின சீமோனுடைய வீட்டுல பெரிய விருந்து, அது சாப்பிட்ட சோறு கூட இன்னும் சேமிக்கல, அப்பவே வந்துட்டான் காட்டி கொடுக்கறதுக்கு. என்ன கொடுப்பீங்க, அருவறுப்பான பொருளாக பிடிச்ச மனுஷன் கூணி குறுகிக்கிட்டு இயேசுடைய சத்துருக்கிட்ட என்ன கொடுப்பீங்க எனக்கு, பிச்சைக்காரர் மாதிரி பாருங்களேன், என்ன கொடுப்பீங்க. அவர்கள் என்ன, அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, இதுவே போதும். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசு கொடுக்க உடன்பட்டார்கள். எவ்வளோ, 30 வெள்ளிக்காசு. நீங்க ஏதோ பெருசா நினைச்சிடக்கூடாது, ஒருவேளை பேரம் நடந்திருக்கலாங்க, அவங்க சொல்லியிருக்கலாம் 20 வெள்ளிக்காசு, ஐயோ 300 வெள்ளிக்காசு வேணும், அதெல்லாம் முடியாது. இந்த பாரு, நாங்களாம் உங்ககிட்ட வந்தோம், நீயா தான் வந்திருக்கிற, அப்போனா நம்ம இருக்கு இல்லைங்களா, யார் யார்கிட்ட போறோம்னு இருக்குது, நீயா வந்து எங்ககிட்ட கேட்குற, நாங்கள் வந்துடல, நீயா வந்திருக்கிற, நாங்கள் கொடுக்கறத தான் நீ வாங்கிக்கணும். சரி, உங்களுக்கும் ஆனால் எனக்கும் ஆனால் 30 வெள்ளிக்காசு ரொம்ப சீப். ஒரு 2 மாசம் எங்கன்னா வேலை செஞ்சுருந்தா சம்பாரிச்சிருக்கலாங்க, யோசிச்சு பாருங்களேன், ரொம்ப சீப்பு. மரியா இப்போதான் அந்த தருவியல தைலம் ஊற்றுனா 300 தினாரி அது இல்லைங்களா, அது ரொம்ப காஸ்ட்லி. அந்த அளவுக்கு இவங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த விலைக்கெல்லாம் இவன் விற்கல, அந்த விலையில கூட இல்லை, ரொம்ப சீப்பா. இது என்ன காசுனா, பழைய ஏற்பாடு யாத்திராமும் 21:32 ஒரு அடிமையை வந்து ஒரு மாடு குத்திருச்சுன்னா அந்த அடிமைக்கு ஒரு காம்பன்சேஷனாக நீ கொடுக்க வேண்டிய நஷ்ட எடுத்தா 30 வெள்ளிக்காசு, ரொம்ப சீப். இது என்ன காட்டுது, யூதாஸ் இயேசு மேல வச்ச மதிப்பு, இயேசு மேல இருக்கிற வெறுப்பு காட்டுது. இவ்வளவு சீப்பாவா விக்கிறது, இவ்வளவு தானா அவர் கொடுக்கிற மதிப்பு. ஏன் இவர் வந்து ராணுவத்தை திரட்டி இஸ்ரவேலை காப்பாத்துவாரு, நமக்கெல்லாம் பெரிய பதவியை கொடுப்பாருன்னு பார்த்தோம், எல்லாம் ஃபெயிலியர், சிலுவைக்கு போறேன்றாரு. எப்ப நம்ம பணத்தையும் பதவியும் பெரிய பெருசா சாதிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இவர் வந்து எப்பப்பார், என் ராஜ்யம் இந்த உலகத்து அல்ல அப்படின்றாரு. யூடாஸ் மைண்ட்ல இப்போ எனக்கு வேணும், இப்போ நான் பிடிக்கணும்னு இருக்கும்போது ஆவிக்குரிய ராஜ்யமோ ஆவிக்குரிய நித்தியமோ பரலோகமோ அதெல்லாம் ஒன்றும் அர்த்தம் இல்லை இவருக்கு, இப்போ என்ன கிடைக்கும். அதனால 30 வெள்ளிக்காசுக்கு இயேசுவையே தன்னுடைய மைண்டே திருப்பிக்கிட்டான், அவ்வளோதான் சீப், இவ்வளோதான் விலை, ஒரு அடிமையினுடைய விலைக்கு இயேசுவை வித்துட்டான். ஓகே, கிடைக்கிறது ஓகே, ஆனால் ஒரு கண்டிஷன், ஃபுல் செட்டில்மெண்ட் இப்போவே வேணும். பாருங்களேன் அந்த வசனம், அவனுக்கு அப்போவே கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஏன், அவங்களுக்கும் வசதி, கையை நீட்டி நம்ம வாங்கிட்டோன்னா காசு உறுதி ஆயிடுச்சு இல்லையா, பின் வாங்கி போக முடியாது. நம்ம டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டோன்னா என்னங்க, அது ஒரு உறுதி மாதிரி கை கொடுத்துட்டாங்க, இனிமேல் அவன் பின் வாங்கி போக முடியாது. ஏன்னா பிரதான ஆசாரிகிட்ட காசு வாங்கியிருக்கிறார் இல்லைங்களா, அவர்கிட்ட உண்மையாக இருக்கணும் இல்லையா, கொடுத்த வாக்குக்கும் வாங்கின காசுக்கும் உண்மையாக வேலை செய்யணும். அதனால காசை வாங்கி அதை உறுதிப்படுத்திக்கிட்டாங்க, தனக்கு சந்தோஷமா வெளியே போறான். காலியா இருந்த ஜோபு இப்போ டங்கு டங்கு டங்குன்னு 30 வெள்ளிக்காசு இருக்குது, அப்படியே குதிச்சுக்கிட்டு வெளியே போறான். என்ன ஒரு இருளுக்கு போறான்னு கூட தெரியல பாருங்களேன், எப்பேற்பட்ட பயங்கரத்துக்கு போறான். இவங்க பேரம் பேசி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கலாம், ஆனா இறையாண்மை உள்ள தேவன் தன்னுடைய மகனுக்கு 30 வெள்ளிக்காசு தான் வைப்பாங்கன்னு 1000 வருஷத்துக்கு முன்னாட ஜெக்கேரியால சொல்ற. இது தீர்க்க தரிசனமா நடக்கும்னு கூட தெரியாது, முட்டாளுங்க பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேர காசம் முடிவு பண்றது அவருடைய இறையாண்மையில இருக்குன்னு தெரியல. ஜெக்கேரியா 11:13 சொல்லுது அவர் 30 வெள்ளிக்காசுக்கு விற்பாங்க. ஓகே, இவருடைய 2 செயலை பார்க்கிறோம், விட்டு சீஷர்களையும் இயேசுவையும் விட்டு பிரதான ஆசாரியரோடு போகிறான், அவங்களோடு ஒரு ஒப்பந்தம் செய்கிறான். கடைசியில 16வது வசனம் அவருடைய தீர்மானத்தை பாருங்களேன், அது முதல் அவர் வேலை அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு சமயம் பார்த்து கொண்டிருந்தான். யோசிச்சு பாருங்களேன், பாவம் செய்யறதுக்காக சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ இருதயம் கடினப்பட்டு போனது கிடையாது, மிகப்பெரிய பாவம். இயேசு கிறிஸ்துவையோ பண்ணிட்டோமே தப்புன்னு இல்லை, பார்த்துக்கிட்டே இருக்கிறான், எப்படா இவரை காட்டி கொடுக்கல, மிகப்பெரிய கேவல துரோக செயலை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் வேணும். ஏன், நான் மாட்டிக்க கூடாது, பிரதான ஆசாரியர் மாட்டிக்க கூடாது, ஒரு கலகம் ஏற்படக்கூடாது, இதை ரகசியமா கையும் கையும் வச்சு செஞ்சு முடிச்சிடுறேன். அதுக்கு சமயம் பார்த்துக்கிட்டு இருந்தான். இந்த துரோகி யாருன்னு பார்த்தோம். இந்த துரோகியுடைய முதல் செயல்களை பார்க்கிறோம். விட்டு போய் ஒப்பந்தம் பேசி சமயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். கடைசி முக்கியமான கேள்வி, எவ்வளோ எப்படி ஒரு மனுஷன் இப்படி ஒரு துரோகியாக மாற முடியும்? எப்படி இவ்வளோ ஆர்வத்தோடு கிறிஸ்துவை கரியோத்திலிருந்து பின்பற்றி இந்த கலீலியாவுக்கு வந்து எந்த அளவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துருந்தான், எந்த அளவுக்கு இயேசு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தான் ஆர்வத்தோடுனா, இயேசு பன்னிருவரையும் தன்னோடு எப்பொழுதும் இருக்க பிரதிநிதிகளாக இருக்க நம்பி கொடுக்கறதுக்கு தெரிந்து கொள்ளும் போது இவனுடைய கமிட்மெண்ட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனை ஒருத்தனா தெரிந்து கொள்ற அளவுக்கு அந்த அளவுக்கு ஆர்வத்தோடு போயிருக்கான். எவ்வளோ சத்தியத்தை கேட்டானே, எவ்வளோ அற்புதத்தை பண்ணானே, எத்தனை பேருக்கு இப்போ செஞ்சானே, இயேசுடைய எல்லாத்தையும் பார்த்து இவ்வளோ உச்சகட்ட ஸ்லாக்கியத்தை அறிந்தவன், பன்னிரெண்டில் ஒருத்தனாக இருந்தவன் இவ்வளோ கீழே எப்படி இங்கே இறங்கி வந்தான்? அந்த கேள்வி நம்மளை சிந்திக்க வைக்கணும். நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இந்த வாரம். நீங்கள் கேட்குறீங்களா? கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. இவ்வளோ உச்சகட்ட ஸ்லாக்கியத்திலிருந்து அவனை சத்தியம் தடுத்திருக்காது, இயேசுடைய அன்பு தடுத்திருக்காது, இயேசுடைய வல்லமை தடுத்திருக்காது. எனக்கு 30 வெள்ளிக்காசு வேணும்னா இயேசுகிட்ட போய் கேட்டிருக்கலாம், இல்லை ஆண்டவரே நான் ஏதோ நந்துட்டேன் எனக்கு 30 வெள்ளிக்காசு, ஏன் இப்படி பண்ணுறான் அவன், அறிவு இல்லையா, யோசனை இல்லையா அவனுக்கு, ஏன் இப்படி பைத்தியமா அவனுக்கு? நிச்சயமாகவே இதை நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கும் போது இது வெறும் வெளிப்பிரகாரமான காரியம் இல்லை, இதில் பயமான வல்லமையான ஃபோர்ஸஸ் வல்லமைகள் இதில் வேலை செஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியும். ஏன் இவ்வளோ சத்தியங்களையும் மெரிச்சுக்கிட்டு போய் இயேசுடைய கிரியைகளையும் காரணத்தையும் சிந்தனையும் எல்லாத்தையும் விட்டு பைத்தியக்கார செயல் செய்கிற மாதிரி இவன் ஏன் போகிறான்? வேதம் நமக்கு 3 வல்லமைகளை காட்டுது. இவன் இவ்வளோ உயரத்துலேருந்து அகில பாதாளத்துக்கு இழுத்தது, ஒரு கயிறு அவன் கழுத்துக்கு வந்துச்சு, இன்னொரு கயிறு வந்துச்சு, 3 கயிறும் சேர்த்து அவனை இழுத்ததுனால தான் இவ்வளோ கீழத்துக்கு வந்துட்டான். அது வேதம் நம்ம காட்டுறத பார்க்கிறோம். இவ்வளோ உயரத்தில் இருந்த, இவ்வளோ சாக்கியத்தில் இருந்த, யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ உயரம். 12 ஒருவர் சபைக்கு அஸ்திபாரான், 3000 பேர் சபை ஆரம்பித்த பெந்தகோஸ்தல இல்லை, அப்போஸ்தலனாக 12 ஒருவர் நித்தியமாக அவன் பேர் பரலோகத்தில் எழுதப்படணும் வாசல், அவ்வளோ உயரத்துக்கு இருந்தவன் எவ்வளோ மோசமாக இறங்கி செஞ்ச செயல் மாத்திரம் அவன் முடிவு எப்படி ஆச்சு பாருங்களேன். அவன் குற்றத்தை உணர்ந்து தற்கொலை பண்ணிக்க போனான், தற்கொலை பண்ணி அதுவும் செய்ய முடியாமல், அந்த முச்சம் சரியாக போட முடியாமல் எதையோ கழுத்தில் கயிறை மாட்டிக்கிட்டு தொங்கி அது முச்சு அவந்து போய் கீழே உளுந்து வயிறு ஒரு பாறையை இடித்து வயிற்றுல இருக்கிறதெல்லாம் வெளியே வந்து இப்படி செத்தான். எப்படி இருக்கும்? அவன் எந்திரிச்சு பார்க்கும்போது பரலோக நரக வேதனையில் அகோர வேதனையை அனுபவிச்சான் எல்லாரும் விட. இயேசு அவனுடைய யாருக்காவது இயேசு இப்படி சொல்லியிருக்காரா? அவன் பிறவாமல் இருந்தாலே நல்லதாக இருந்துச்சு, இந்த அளவுக்கு எப்படி போக முடியும்? 12 ஒருவனாக இருந்தவன் யோசிச்சு பாருங்க எப்படி போக முடியும் இவ்வளோ அகில பாதாளத்துக்கு? சாதாரணமாக போக முடியாதுங்க. இந்த 3 கயிறு, முதலாவது கயிறு அவனில் இருந்த அவன் இருதயத்தை ஆண்ட பிரதான பாவம், முதலாவது கயிறு கழுத்தில் உழுந்துச்சு. ரெண்டாவது அந்த பிரதான பாவத்தை பயன்படுத்தி சாத்தானுடைய வல்லமையும் சாத்தானுடைய சோதனையும், ரெண்டாவது கயிறு. மூணாவது இது ரெண்டையும் நிறைவேற்றும்படிக்கு பராமரிப்பின் சந்தர்ப்பம் அவனுக்கு திறந்துச்சு. இந்த 3 காரியங்கள் தான் இப்பேற்பட்ட அவல செயலை செய்ய வைத்தது அவனை. முதலாவது பாப்போம், அவனுடைய பிரதான இருதய பாவம் என்ன? எங்க பைபிள் சொல்லுது அவனுக்கு என்ன பாவம் இருந்துச்சு? அவனுடைய இருதயத்தில் ஓங்கி நிற்கிற பாவம் என்ன? யோவான் 16:6 பார்த்தீங்கன்னா, யோவான் 16:6, இல்லை சாரி 12:6 நானே அதில் சொல்கிறேன். அந்த பரிமள தைலத்தை ஊத்துறான், அவன் சொல்கிறான் ஏன் இந்த தைலத்தை ஊற்றி 300 வெள்ளிக்காசுக்கு விற்று ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமே. இதை அவன் சொன்னது ஏழைகள் மேலே, 6 வசனம் பாருங்கள், ஏழைகள் மேலே அவன் அக்கறை இருக்கிறதுனால இல்லை, அவன் என்ன போட்டிருக்க? திருடன். அவன் ஒரு திருடன். அவன் பணப்பைய வைத்து கொண்டு அதில் போட்டதை சுருட்டிக்கிட்டு இருந்தான், அவன் ஒரு திருடன். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது அவன் ஒரு திருடன். ஏன் திருடனாக இருந்தான்? வேதம் தான் சொல்லுது, ஒருத்தன் திருடாதபடிக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி நல்லா சம்பாதிக்கணும். வேதம் நம்மளை சம்பாதிக்க சொல்லுது, நல்லா காசு சேர்க்க சொல்லுது. ஏன், நம்ம தேவைகளை மிஞ்சி மற்றவங்களுக்கு உதவின்னு வந்தா கொடுக்கும்படிக்கு நிலைமைக்கு நம்ம வரணும். அதான் திருடக்கூடாது நம்ம, இல்லைங்களா? ஏன் அப்படி உழைச்சி சம்பாதிக்கிறவன் இல்லையா இவன், சோம்பேறியா? அது மாத்திரம் இல்லை, ஒரு வேசித்தனம் செய்யறவனா, குடிகாரனா இவன், தலைவுக்கு அதிகமாக தன்னுடைய வருமானத்துக்குள்ள வாழக்கூடியவன் இல்லையா இவன், இல்லை சில பேர் பணத்தை வச்சு ஷோ காட்டணும், நிறைய பணம் என்கிட்ட இருக்கு, அப்படிப்பட்டவன். ஏன் இவனுக்கு இவ்வளோ பணம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. வேதம் என்ன சொல்லுது, அவன் திருட, பொருளாசை பிடிச்சவன். ஏன்னா பயங்கரமான தேவைகள் இருந்துச்சு, அதனால தான் திருடினானா, நமக்கு தெரியாது, நமக்கு தெரியாது அதெல்லாம். அவனுடைய பிரதான இருதய பாவம் என்ன, பொருளாசை பிடிச்ச இருதய பாவம் திருட்டில் வெளிப்படுது, திருட்டில் வெளிப்படுது. வேதம் வந்து ஒரு கற்பனையை கொடுத்துருக்குது, நியாயப்பிரமாணம் கற்பனையை கொடுக்குது. மற்றவங்களுடைய பொருளை திருடுறது விடுங்க, அதை என்ன இச்சிக்கவே கூடாதுன்னு சொல்லுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பொருள், அவன் சொத்து, அதில் உரிமை இருக்கு. அது அவனுக்கு பராமரிப்பில் ஆண்டவர் நியமித்து கொடுத்தது. அதை நம்ம யாரோ இச்சு, எனக்கு இருந்தா எடுக்கிறதுக்கு நமக்கு யாருமே உரிமை இல்லை. அது தெய்வீக சாங்ஷன், அது அதை இச்சிக்கவே கூடாதுன்னு. இவன் என்ன பண்ணியிருக்கிறான், இச்சுக்கிறது மாத்திரம் இல்லை, அவங்கள விசுவாசி மாதிரியே நம்ப வச்சு ஏமாற்றி அதை திருடுறான். எவ்வளோ பெரிய மோசம், எவ்வளோ பெரிய மேசம். வேதம் அந்த கொடுத்த அனுமதியை மீறி அவனுடைய பொருளாசை இருதயம், அவனுடைய பாவ இருதயம், ஓங்கி நிற்கிற பாவம் என்ன, பொருளாசை இருதயம். அதனால அவனுக்கு வருமானத்தில் திருட பார்க்குறான், மற்றவங்களை ஏமாற்றி திருட பார்க்குறான், பொருளாசை இருதயம். அவனுடைய செயலை அவன் எப்படியோ நியாயப்படுத்தி இருக்கலாம். அதுவும் இது சாதாரண திருட்டு இல்லை, பப்ளிக் திருட்டு. ஒருத்த மனுஷங்கிட்ட திருடுறது அதுவே தப்பு. எல்லா 12 பேரும் அவங்க சேர்த்து அவங்களுடைய செலவுக்குன்னு வச்சிருக்கிற காசுல போய் அவனுக்கு எந்த உரிமை இருக்கா தனியா எடுக்கிறதுக்கு, இல்ல அதுல போய் திருடி இருக்கிறான். அவனை நம்பி கொடுத்தாங்க, எத்தனை தடவை திருடினா, எவ்வளவு திருடினா நமக்கு தெரியல. ஆனா அவன் எல்லாத்துக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை வளைச்சு போடுறவன், ஏன் பொருளாசை பண ஆசை பிடிச்சவன், கிடைச்சா போதும் வளைச்சு போட்டுருவான், வளைச்சு போட்டுருவன். ஒரு கிராபிங் மேன், எந்த கொள்கையும் இல்லை, நியாயம் நீதி எந்த கொள்கையும் இல்லை, பண ஆசை. அவன் இருதயத்தை ஆளுறது பண ஆசை, அதை வளைச்சு போடுவான். இதுதான் அவன் இருதயத்தை, இது அவன் இருதயத்தில் கொல்லாம விட்டதுனால அவன் கழுத்தில் உழுந்த முதல் கயிறு, முதல் கயிறு அவனை ஓங்கி நிற்கிற பாவம். இது மனித கண்களுக்கு ஆரம்பத்தில் யாருக்குமே தெரியல, கண்டுபிடிச்சாங்களே, யாரும் யாருமே நினைக்கலங்க, அவனை தப்பாவே நினைக்கல. ஏசு சொல்றாரு, ஆச்சரியம், காலையில் பேசிக்கிட்டு இருந்தோம், உங்களை ஒருத்தன் காட்டி கொடுப்பான், இந்த அப்பத்தை தொட்டு யாரு கொடுப்பானோ அவன் தான் சொல்றாரு, அடையாளம் காட்டுறாரு. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, நீ போயிருந்த சீக்கிரம் செஞ்சுட்டு வான, ஏதோ வாங்கிட்டு வர போயிருக்கான். ஒருபோதும் யூதாசை நினைக்கவே இல்லை அவங்க, அந்த அளவுக்கு சிவாஜி கணேசன் அந்த அளவுக்கு முகம் மூடி போட்டு நாடகம் பண்ணியிருக்கான். அவன் இருதயத்தின் பாவத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு ஒரு அப்போஸ்தனாக விசுவாசியாக நடிச்சு பாஸ்டர், ஓகே அவனுக்கு பாவம் இருந்துச்சு, அந்த குணம் இருந்துச்சு, இவனை சத்தியம் படிச்சானே, இவ்வளோ இயேசு கூட இருந்தானே, அவருடைய அன்பு காருண்யம் அற்புதம் இதெல்லாம் எதுவுமே அவனை நிறுத்தலையா, நிறுத்தல, அடுத்தது வருது கயிறு. இதெல்லாம் ஒரு வேலை நிறுத்தியிருக்கலாம், இது ஒண்டி இருந்தால் அடுத்த கயிறு என்ன தெரியுமா, சாத்தானுடைய வல்லமையான பாதிப்பும் அவனுடைய சோதனையும். லூக்கா 22:3 அவன் திருட மாத்திரம் இல்லாமல் அவனுக்கு இன்னொன்னு நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, 22:3 சாத்தான் யூதாஸ்குள் நுழைந்தான். அப்பொழுது நுழைஞ்ச பிறகு தான் அவன் பிரதான ஆசாரியர்களே போய் ஒப்பந்தம் பண்ணுறான், காட்டி கொடுக்க. இயேசு அதே அதிகாரம் 27 வசனத்தில் இயேசு அப்பத்தை பிட்டு அவனுக்கு கொடுத்து அவன் வாயில் போட்ட உடனே அவனுக்குள் சாத்தான் நுழைந்தான். நீ செய்கிறதை சீக்கிரமாக செய். ஏன், ஒரு கடமை இருக்காதா, ஒரு நன்றி உணர்வு இருக்காதா? எப்போ சாத்தான் நமக்குள்ளே நுழைஞ்சிருதோ எந்த கடமையோ எந்த நன்றி உணர்வோ நமக்கு இருக்காது, இருக்காது. பாருங்களேன், இங்கதான் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது, அவனுடைய கொல்லாத பணாச திருட்டுத்தனம் மாத்திரம் இல்லை, அவனுக்குள்ள இன்னொரு பாதிப்பும் ஏற்படுத்துச்சு, இன்னொரு கயிறும் அவன் கழுத்துல விழுந்துச்சு, என்ன, சாத்தான். இந்த பாவ ஆசை, இந்த பாவம், இந்த அவனுடைய செல்ல பாவத்தை பயன்படுத்தி சாத்தான் அவனை பாதிக்க கட்டுப்படுத்த ஆரம்பிச்சான். சாத்தான் பாருங்களேன், எல்லா சத்ருக்களுடைய ஒரு பிசாசு நம்ம கிட்ட வந்தாவே எவ்வளோ பயப்படுறோம். பேய் பிடிச்சவங்களை பார்த்துருக்குறீங்களா, அப்படியெல்லாம் விரிச்சுக்கிட்டு எப்படி ஆடுவாங்க, ஒரு பேய் பிடிச்சாவே அப்படி. சாத்தான் உள்ள நுழைஞ்சானா யார் சாத்தாங்க? எல்லா சுத்தாவிகளுக்கும் தலைவன், கடவுளுக்கு சத்ரு, எல்லா பிதாக்களுக்கும் வஞ்சனைக்கும் பொய் தகப்பன், எவனை விழுங்கலாமோன்னு தேடுகிற சிங்கம், வலு சர்ப்பம், அவன் தலை பக்கமே படுக்க வச்சு, அவன் பக்கமே தலை வச்சு படுக்க கூடாது. நம்ம அவன் ஒரு வார்த்தையை கேட்டு மனுஷக்குலம் இந்த நிலைமையில் இருக்கிறான் இல்லைங்களா? ஏவாள் கேட்டதுனால நம்ம இந்த மாதிரி ஆனோம். அவனே ஒருத்தருக்குள்ள வந்துட்டானா என்ன பண்ணுவான்? சாத்தான் அந்த ஜீவன் ஒருத்தருக்குள்ள வந்துட்டான். எப்படி வர முடிஞ்சிச்சு? கிட்ட வந்தாவே பயமே, எப்படி வர முடிஞ்சிச்சு? இவனுடைய ஓங்கி நிற்கிற, இவனை ஆளுகிற பாவத்தினால, இந்த பாவத்தின் தொடர்ச்சினால், அது அந்த சாதனத்தின் மூலமா இவனுக்குள்ள சாத்தான் வந்தாச்சு. அதனால யோவான் 13:2 சொல்லப்படுது, அவன் அப்பம் புசித்து முடித்த பிறகு இயேசுவை காட்டி கொடுக்கும்படி ஆலோசனையை சாத்தான் அவன் இருதயத்துக்குள் போட்டார். வேதம் 2 கயிறை நமக்கு காட்டுது. 1, இவனுடைய பாவம், திருட்டு பாவம், பண ஆசப்பாவம். 2, சாத்தானுடைய வல்லமையான சோதனை பாதிப்பு. அப்படின்னா சாத்தான் இவனை பிடிச்சிக்கிச்சா? பேய் பிடிச்சவன் மாதிரி மாறி, சில பேர் பேய் பிடிச்சா என்ன செய்யறோம், ஏது செய்யறோம், சிந்திக்கிறோமா, இல்லை ஒன்றும் தெரியாது, அப்படி ஆயிட்டானா? அப்படி இல்லை. அதனால வேதம் இவனை குற்றப்படுத்தாது. அப்படி ஆனா சாத்தானே செய்ய வச்சுட்டான்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? நம்ம சில நேரத்தில் சொல்லிடுறோம் இல்லைங்களா, அந்த பிசாசனை செய்ய வச்சிருச்சுங்க, நான் செஞ்சிருக்க மாட்டேன், அப்படியெல்லாம் இல்லை இல்லை இல்லை. இவன் சாத்தான் இவனைக்குள்ள வந்தான்னும் போது ஒன்று ரோபோட் மாதிரி பயன்படுத்தல. பரிசுத்தாவி நம்மளை பல நேரங்களில் எப்படி பயன்படுத்துறாரு, அப்படிதான் சாத்தானும் நம்மளை பயன்படுத்துறது. பரிசுத்தாவி சில நேரங்களில் சத்தியங்களை எடுத்து நம்ம இருதயத்தை அனல் மூட்டி ஆர்வம் தந்து எனர்ஜியை தந்து நம் நற்கிரியை செய்து தேவனை மகிமைப்படுத்த வைக்கிறார். ஆனால் நம்ம தான் சிந்திக்கிறோம். நம்ம சிந்தனையை, நம்ம சித்தத்தை, நம்முடைய உடம்ப உணர்ச்சியை தான் பரிசுத்தாவி பயன்படுத்துறாரு. அதே மாதிரி தான் சாத்தான் இவனுடைய இருதயத்தை பயன்படுத்தி இவனுக்குள்ள நுழைந்து இவனுடைய பிரதான பாவமான பண ஆசை, பொருளாசைய அசாதாரணமான சாத்தானுடைய வல்லமை இவனுக்குள்ள நிகழ்த்தி அவனுடைய இருதயத்தையும் மனதையும் சிந்தனையும் அனல் மூட்டி, பணம் பணம் பணம், காசு பணம், அவன் அனல் மூட்டி ஊக்கப்படுத்தி அவனுடைய உணர்ச்சிகளெல்லாம் நிரப்பி அவன் சிந்திக்க முடியாம ஒரு இழுக்கப்பட்ட போதைப்படுற ஆள் மாதிரி போய் செய்யறபடி சாத்தான் அவனுக்குள்ள வந்துட்டான். அவனுடைய பாவம் எண்ணத்தை வைத்து நம்மளை சோதிக்கிறான் இல்லைங்களா? சில நேரங்களில் நம்ம சோதனையில் மாட்டிக்கும் போது நம்ம அந்த உணர்ச்சி வந்து இது தப்பு, இது என்ன உன்னோட நம்ம கோபத்தில் ஏதோ பேசிடுறோம், ஏதோ செஞ்சிடறோம். அதுக்கப்புறம் எப்படி நான் பேசிட்டேன், எப்படி நான் செஞ்சிட்டேன், அதான் சாத்தானுடைய பவர் இல்லைங்களா? நம்ம சிந்திக்க விடாதபடிக்கு யூதாஸ் ஏற்கனவே பாவ ஆசை இருதயத்தினால திருட்டு பழக்கத்தில் பழகி போனதுனால சாத்தானுக்கு ஒரு ரோடை போட்டுட்டான். அந்த ரோடு மூலமா அவனுக்குள்ள நுழைந்து அவனுடைய இருதயத்தை அனல் மூட்டி அவன் சிந்தனையை மந்தமாக்கி அவனை செயல்பட வச்சுட்டான். அதான் சாத்தானுடைய வல்லமை. ஜான் கால்வின் இதை ரொம்ப அருமையா சொல்றாரு, இங்கிலீஷ்ல சொல்றாரு, தமிழ்ல நான் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யறேன். யூதாஸ் அவனுடைய பண ஆசை, திருட்டு ஆசைனால போத மயக்கத்தில் போயிட்டான். சாத்தானுக்கு ஏற்கனவே அடிமை ஆயிட்டான். இதில் பார்த்து படிங்க, ஒரு கண்ணாடியாக பொல்லாத இச்சைகள் எந்த அளவுக்கு நம்மளை குருடாக்க முடியும், எந்த அளவுக்கு நம்ம மனதை கவர முடியும் என்பதை பார்த்து படியுங்கள். யூதாஸ் தன்னுடைய பாவ ஆசையினால அனல் மூட்டி போய் அதை தொடர்ந்து திருடி 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 யாருக்கும் தெரியாம ரகசியமா செஞ்சு செஞ்சு அந்த பாவத்துல அந்த துர்குணத்துல பழகி போனான். அது தப்புன்னு இருந்தாலும் அது துர்குணமாவே மாறி போய்விட்டது. அது பழக்கமா மாறினதுனால அவனுக்கு இங்க வந்து அப்போஸ்தலர்களுக்கு 3 வருஷமா இருந்து அவனால என்ன பண்றது, ஒன்னும் திருட முடியல. இப்போ ஒரு நல்ல சான்ஸ் அவனுக்கு கிடைச்சிருக்கு, இயேசுவே இறையா கிடைச்சிருக்கிறாரு. அதனால தேவ குமாரனே வித்து அந்த பாவ இச்சைய திருப்தி செய்ய பார்த்தான். லூக்கா கரெக்டாக தெளிவாக சொல்லுகிறார், சாத்தான் அவனுக்குள்ள நுழைந்தார். அதனால் நாம் நினைக்க கூடாது இதுக்கு முன்னாடி ஆவியானவர் அவனை நடத்திக்கிட்டு இருந்தாருன்னு. ஏன் இல்லை? ஏன்னா இந்த திருட்டுக்கு அடிமைப்பட்டு போன, பொருளாசைக்கு அடிமைப்பட்டு போனவன் எப்பொழுதோ சாத்தானுடைய அடிமை ஆயிட்டான். லூக்கா என்ன சொல்றாரு, இந்த வேளையில் முற்றிலுமாக சாத்தானுக்கு அவன் ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டான். ஒப்பு கொடுக்கப்பட்டு சாத்தானுடைய கட்டுப்பாடுனால சாத்தான் சில நேரங்களில் நம்மளை தள்ளி தள்ளி அசாதாரணமான அக்கிரமங்களை செய்ய வைக்கிறது போல, இவனுடைய கடினப்பட்ட இருதயத்துக்கு அவனுடைய அவனுக்குள்ள நுழைந்து அநேக காலத்துல தொடர்ந்து அவன் செஞ்ச பாவத்தினால கடினப்பட்டு போன அந்த துர்கணத்தின் மூலமா அவனுக்குள்ள நுழைந்து அவனுடைய உணர்வுகளை ஆட்கொண்டு அவனுக்கு இருக்கக்கூடிய தேவ பயங்களை சத்திய அறிவுகளை கவிழ்த்து அவனுடைய சிந்தனையின் வெளிச்சத்தை அவித்து போட்டு எந்த விதமான அவமானமோ வெக்கமோ இல்லாத உணர்ச்சிகளை மந்தமாக்கி கடைசியில எவ்வளோ பெரிய அவலமான செயலை செய்யறோன்ற உணர்வு கூட இல்லாம அதை தான் செய்யறதுக்கு தன்னுடைய உடம்பையே கொடுக்கும்படிக்கு தான் சம்மதித்தான். தேவனுடைய வார்த்தையை மீறி அவருடைய எச்சரிக்கைகளை மீறி தொடர்ந்து பாவங்களை அவர் வார்த்தைகளை மீறி செஞ்சு தங்களை கடினப்படுத்தி கொள்ளுகிறவர்களுக்கு அவிக்குரிய உலகத்துல தேவன் பழிவாங்குற விதம் இதுவே. எப்படி சொல்றாரு பாருங்க, தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு செய்யாத 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 ஒரு வார்த்தை எச்சரிக்குது, பிரசங்கம் எச்சரிக்குது, ஆனாலும் நான் செய்வேன் செய்வேன். அந்த பாவத்துல தொடர்ந்து நம்மளை கடினப்படுத்தணும்னா சாத்தானுக்கு ஒரு வரவேற்பை கொடுத்து சாத்தானுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறத விதமா தேவன் நம்மளை பழிவாங்குற விதத்துல இப்படித்தான் செய்வார். என்ன பயங்கரம். ஆகவே அவர் சொல்றாரு தொடர்ந்து பயன்பாடா, ஆகவே சீக்கிரம் வேகமா மனம் திரும்ப படியுங்கள். ஏன், தொடர்ந்து உங்களை தொடர்ந்து செய்கிற பாவத்தினால் உங்களை கடினப்படுத்தி கொண்டால் சாத்தானுடைய ஆளுகையை உங்கள் இதயத்தில் ஊர்ஜிதப்படுத்துகிறீர்கள். எவ்வளவு சீக்கிரம் அவன் ஆளுகை பண்றானோ அவனுடைய ஆட்சிக்கு, அவனுடைய கொடுங்கோலான ஆட்சிக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டா, அவனுடைய ஒப்பு கொடுக்கப்பட்ட பிறகு அவனுடைய ஆத்திரத்துக்கு அளவே இல்லை. உங்களை என்ன செய்வான்னு சொல்ல முடியாது. அது எப்படிதான் இடம் கொடுக்குறீங்க நீங்க, தொடர்ந்து ஆண்டவர் வார்த்தையை மீறி 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 செய்யற பாவத்தினால நம்ம கடினப்பட்ட இருதயம் சாத்தானுக்குள்ள நம்ம வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் இப்படி பெரிய காரியங்களை செய்வதற்கு. பாருங்களேன், இதுல ரொம்ப நம்ம கவனிக்க வேண்டியது, இதுக்கு மூலம் சாத்தான் இல்ல, இதுக்கு மூலம் காரணம் சாத்தான் இல்ல, யூதாசுடைய பொருளாசை இதுதான் காரணம். அவனுடைய பாவ எண்ணம், அவனுடைய பண ஆசை, அவனுடைய பேராசை. அதனாலதான் பவுல் எல்லா தீமைக்கு வேர் பண ஆசை என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் யோசிக்க வேண்டும், யூதாசு உடம்புக்குள்ளேயே போய் அவனை ஆள வச்சானான்றதை யோசிக்கிறத விட எவ்வளவு பயங்கரமானது யோசிச்சு பாருங்க. தேவசாயலா படைக்கப்பட்ட மனிதர்கள் ஏன் படைக்கப்பட்டிருக்கோம்? சாத்தான் நமக்குள்ள ஒருபோதும் நுழைய முடியாது, அதுதான் தேவசாயலா நம்ம இருக்கிறோம். ஆனா சாத்தானுக்கு ஏற்ற செயல்களை கிரியைகளை ஆண்டவர் வார்த்தையை மீறி செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு கதவை நாம் திறந்து விடுகிறோம். தேவ ஆலயமா இருக்க வேண்டிய நாம், படைக்கப்பட்ட வேண்டிய நாம், சாத்தானுடைய கூடாரங்களாக நம் சரீரங்களை வித்து விடுகிறோம். நாம் படிக்கிறோம் எப்படிங்க யூதாஸ் அவ்வளவு உச்சத்திலிருந்து கீழே விழுந்தா. முதல்ல அவன் கழுத்துல விழுந்த கயிறு, அவனுடைய ஓங்கி நிக்கிற பாவம், திருட்டு ஆசை, பொருளாசை. ரெண்டாவது அந்த திருட்டு ஆசையை பயன்படுத்தி சாத்தானுடைய பாதிப்பு சோதனை அவன் மேல ஏற்பட்டது. அவனுடைய குணங்களை சிந்தனைகளை எல்லாம் மந்த ஆக்க தொடங்கி இதெல்லாம் மீறி சத்தியத்தெல்லாம் மீறி இதை செய்யும்படிக்கு அவனை தூண்டினது. மூணாவது இது ரெண்டும் இருந்தா பத்தாது, அதுக்கு ஏற்ற பராமரிப்பின் சூழ்நிலை வரணும் இல்லைங்களா. இல்ல நீங்க உட்கார்ந்து இருக்கலாம், சில பேர் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கலாம், உங்களுக்கு இன்னும் அந்த யூதாசா நீங்க வெளிப்படல, ஏன் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரல, இன்னும் வரட்டும், எனக்கு என்ன கொடுப்பீர்கள் அப்படின்னு நீங்களும் போய் நிற்பீங்க. ஏசு கொடுக்குறேன், என்ன கொடுப்பீர்கள்? அவனுக்கு இப்ப பராமரிப்பின் சூழ்நிலை. மூணாவது கயிறு அவன் கழுத்துல உழுவுது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, தலைவர்கள் சொல்றாங்க இயேசுவை காட்டி கொடுக்கிறவர்களுக்கு வேகமாதி. அந்த இதை பார்க்கறான், அதுல அவனுக்கு பணமா தெரியுது, பணமா அவன் இருதயத்துல ஆசை பொங்குது. அந்த பண ஆசையை வச்சுக்கிட்டு சாத்தான் அவனுக்குள்ள நுழைஞ்சு அந்த இருதயத்தை இன்னும் அனல் மூட்டுறான். அனல் மூட்டி எவ்வளோ பணம் யோசிச்சு பாரு, அந்த அனல் மூட்டுற உள்ளுக்குள்ள வெம்பிக்கிட்டு இருக்கிற பொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த இச்ச பண ஆசை பொருளாசை இப்போ ஒரு வெளிவரும்படிக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, ஒரு அவுட்லெட் கிடைச்சிச்சு. இயேசுவை காட்டி கொடுத்து அந்த பணத்தை நான் பெறுவேன் அப்படின்னு ஒரு நல்ல சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைச்சிச்சு. பராமரிப்பின் சூழ்நிலை இவ்வளவு நாள் இருக்கல, இயேசு எருசலேம்ல இல்ல, அவர் பிடிக்கிறது கஷ்டம், கலிலியால இருந்தாரு, ஊரெல்லாம் ஒரு இடத்துல எல்லாம் சுத்திக்கிட்டு இருந்தாரு. ஆனா இப்ப எருசலேமுக்கு வந்திருக்கிறாரு, தலைவர்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, இது எக்கச்சக்கமா கூட்டம் இருக்கிறதுனால ரோமர் கவர்மெண்ட் ஃபுல்லா ஆளுக, ரோமர் போலீஸ் எங்க பாரு நிக்கிறாங்க. இதான் நல்ல சந்தர்ப்பம், நல்ல சந்தர்ப்பம். ஆகவே இந்த மூணு கயிறு தான் இவ்வளோ உயரத்துல இருந்து அவனை கீழே பாதாளத்துக்கு இழுத்தது. அவனுடைய ஓங்கி நிற்கிற இதய பாவத்தின் பொருளாச திருட்டு குணம் அவனை தள்ளிச்சு அதை இன்னும் வேகம் படுத்தி அவனுடைய சிந்தனைய சத்தியத்தை இயேசுடைய காரணியத்தெல்லாம் மெரிச்சுக்கிட்டு வரும்படிக்கு சாத்தானுடைய சோதனையும் ஆளுகையும் அவனை மீற வச்சுச்சு. அதுக்கு ஏற்ற பராமரிப்பு திறந்துச்சு. இந்த மாதிரி ஒரு துரோக செயலை செய்து அழிஞ்சு பாதாளத்துக்கு போனான். இந்த காரியம்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஆவிக்குரிய உலகத்துல. இதெல்லாம் ஆத்மீக காரியங்கள். இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது பாவத்தின் குருட்டுத்தனம் எவ்வளவு பயங்கரம் தெரியுங்களா? இதையும் நியாயப்படுத்த முடியும் யூதாஸ். யோசிச்சு பாருங்க, பாவத்தின் குருட்டுத்தனமே அதனோட வஞ்சனையே நம்ம செய்யற செயலை நியாயப்படுத்துறதுக்கு நம்ம ரொம்ப மாஸ்டர் ஆயிடுவோம். திறமை, ரொம்ப திறமை. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் நம்ம நம்ப வைக்க முடியும். நான் செய்யறது ஏன் சூழ்நிலையை நான் செய்யறது கரெக்டு தான் அப்படின்னு நம்ப வைக்க முடியும். ஏன் யூதாசுடைய ஃப்ரெண்டாகவோ யூதாசுடைய மனைவியா இருந்தா அவர் என்ன சொல்லியிருப்பாரு? அவர் கேளுங்க அவருடைய வாதத்தை, நீங்களே சொல்லுங்க நியாயமா இல்லையா அவர் செஞ்சதை. யோசிச்சு பாருங்க, அவருடைய பார்வையிலேருந்து யோசிச்சு பார்த்தோன்னா பாருங்க, நான் கேரியோத்துல இருந்த மனுஷன், சின்ன வயசுல இருந்தே எருசலேம்ல இருந்து எனக்கு மேசியா வருவார், நம்மளெல்லாம் ராணுவ வீரர்களை ஆக்கி பெரிய புகழ்ச்சியை தருவார், நம்ம தேசத்தை உயர்த்துவார். என் ரத்தத்திலே ஊறப்பட்டதுங்க. நான் என்ன என்ன பண்ணிட்டோம்? என்னை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அப்படிதான் வளர்ந்தேன் நான். என் வளர்ப்பே அப்படித்தான் இருந்துச்சு. இயேசுவை பார்த்தேன், அவருடைய கிரியைகளை எக்கச்சக்கமா கூட்டம் போனாங்க. சாதாரணமாக எவ்வளவு ஆர்வத்தோடு நான் போயிருந்தா யோசிச்சு பாருங்களேன். எல்லாரையும் 12 பேர்ல சேர்த்துக்கிட்டாரு. எவ்வளவு ஆர்வம், எவ்வளவு கமிட்மெண்ட், ஊரெல்லாம் விட்டு அவர் போற இடங்கள் எல்லாம் போய் எவ்வளவு தியாகத்தை பண்ண, எந்த அளவுக்கு பண்ண கமிட்டடா இருந்தனா என்ன அப்போஸ்தல்ல ஒருவரா சேர்த்துக்கிட்டார். எவ்வளவு தியாகம். அது மாத்திரம் இல்ல, என்கிட்ட ட்ரெஷராயா என்ன நம்பி பேங்க் அக்கௌண்டே கொடுக்கணும்னா யோசிச்சு பாருங்களேன் எப்படி இருந்திருப்பேன். ஆரம்பத்துல ஒழுங்கா தாங்க இருந்தேன், ஆர்வத்தோடு இருந்தங்க. பொறுமையா 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 3 வருஷம் காத்திருந்தேன். அதிசயமான அற்புதங்கள்லாம் பாத்துக்கிட்டு இருந்தேன். நைட் அண்டே அவரு கூட தான் ஊழியம். வீட்டு கூட போலங்க. இவரு பெருசா ஏதாவது பண்ணுவாரு, நமக்கு என்ன பண்ணுவாருன்னு பார்த்து பாத்துக்கிட்டே காத்துக்கிட்டே இருந்தேன். ராணுவத்தை எழுப்புவாருன்னு இவரு பார்த்தா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், உங்கள் சத்துருக்களை அன்பு கூறுங்கள் அப்படின்றாரு. எவ்வளவு தேவைகள் இருக்கு, நாடு அடிமைத்தனத்தில் இருக்கு. இப்படி இருக்குன்னா கவலைப்படாதீர்கள், ஆகாயத்தின் பட்சிகளை பாருங்கள். என்னங்க இது, என்ன பேசின்னு இருக்கிறார் இவரு? உங்கள் சத்துருக்களை அன்பு கூறுங்க, எல்லாத்தையும் விட்டு ராஜ்ய மகிமைக்கு கொடுக்கணும்னு வந்தா, இந்த உலகத்து பெருசா ஆகணும்னு வந்தா, உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு அடிமையா இருக்க வேண்டும், வேலைக்காரனா இருக்க வேண்டும். எவ்வளவு சந்தர்ப்பம் வந்துச்சு ராஜா ஆயிருக்கலாமே, அதெல்லாம் விட்டுட்டு இந்த என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துது அல்ல. ரொம்ப குழம்பி போனங்க. ஆரம்பத்துல எவ்வளவு ஆர்வமா இருந்த நான் பின்வாங்கி ரிசர்வ்ட் ஆயிட்டேன், வேடிக்கை பாக்குறவன் ஆயிட்டேன். என்னதான் பண்றாருன்னு பாப்போம், வந்துட்டோம் என்ன பண்றது. வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம் கொஞ்ச நாள். எங்கேயாவது யூதாஸ் ஏதாவது கேள்வி கேட்டது வருதா? ஏதாவது சத்தியத்தை புரிஞ்சுக்கணும்னு வருதா? எங்கேயாவது கேள்வி கேட்டார்னு வருதா? யோவான் 14 வருது, யூதாஸ் கேட்டான்னு உடனே யூதாஸ் இஸ்கோரியா தல்லன்னு இப்போ யோவான் சொல்றாரு. அவன் இல்லை இது, அவன் ஒரு போல ஈடுபாடோடு அங்கே இருக்கல. ஒருவுக்கே முடிப்பு எப்போ முடிக்கிட்டோம். அந்த சத்தியங்கள்லாம் என் இருதயத்தையே மாத்தாதபடிக்கு நான் இருந்துட்டேன். தொடவே யோசிக்கவே இல்லை. அவரு பார்க்கலாம் என்ன, நான் பேசுறாரு பார்ப்போம். இதெல்லாம் நமக்கு என்ன தேவைகள் இருக்கு, ராஜ்யம் அடிமைத்தனத்துல இருக்கு. இவர் பார்த்தப்பார் லோகன்றாரு தேவராணி என்னோ சொல்லிட்டு போற, கேட்டுக்கிட்டே இருப்போம். பொறுமையா இருந்தாங்க சொல்லுங்க நீங்களே. இந்த டீச்சிங்லாம் ஏதோ என்ன பாதிக்கல, ஆனா ஒரு குண்டு தூக்கி போட்டார் கடைசியில. என்ன, நான் சிலுவைக்கு போறேன். இதுக்காக பின்னாடி வந்த அது ஆரம்பத்துல சொல்லியிருந்தா வந்திருப்போமா? சிலுவைக்கு போறேன், 3 வருஷம் ஆயிட்டு நான் சிலுவைக்கு போறேன் இருக்கிறாரு. ஆர்வத்தோடு வந்த நான், ரிசர்வ்ட் ஆகி போயிருந்த நான் இப்பொழுது சந்தேகப்பட ஆரம்பிச்சேன். எனக்கு தெரிஞ்சிச்சு இது மேசியாவே இல்லை, இவர் ஒரு பொய் தீர்க்கதரிசி, நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கிறார். ஒரு மேசியா போய் அதோ சிலுவையில சாகுறதா? சே, என் நேரத்தையும் வாழ்க்கையும் எல்லாம் வீணாக்கிட்டேன் இந்த பொய் தீர்க்கதரிசி. இவரு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாரு. இவங்களை ஏமாத்துறதுல என்ன தப்பு? இந்த காசு வச்சிருக்காங்க, நான் 3 வருஷம் உழைச்சதுக்கு எனக்கு ஒன்றும் வேணுமா வேணாமா? அதனால கொஞ்சம் காசு எடுக்க ஆரம்பிச்சங்க. நீங்க என்னன்னா சொல்லுங்க, என் நிலைமையிலிருந்து நீங்க யோசிச்சு பாருங்க. சில பேர் நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க அதை சொல்றீங்க, விசுவாசம்ன்றீங்க, அப்படி ரிஃபார்ம்ன்றீங்க. எங்க நிலைமையிலிருந்து யோசிச்சு பாருங்க, எங்களுக்கு இருக்கிற கஷ்டத்திலேருந்து யோசிச்சு பாருங்க. யூதாஸ் கேட்கிறாரு, நீங்க என்ன சொல்லுவீங்க? என் நிலைமையிலிருந்து யோசிச்சு பாருங்க, என் கஷ்டம் உங்களுக்கு புரியுதா? இது உச்சகட்டத்தை அடைஞ்சது எப்போ தெரியுமா? பேகு கொஞ்சம் இருந்துச்சு, கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், ஆனால் இவர் சிலுவைக்கு போகிறேன்னு பேகை காலி பண்ணிட்டாரு. ஒன்றுமே இல்லை, நான் என்ன பண்ணுவேன்? எதிர்காலத்துக்கு இவர் போயிடுவார், நான் என்ன பண்ணுவேன்? என் எதிர்காலம் என்ன ஆகுது? பல்ல கடிச்சுக்கிட்டு எருசலேமுக்கு வந்தால் என்ன கோவம் வர வச்சது பாருங்க. அந்த முட்டால் பெண்ணு பரிமள தைலம் அதை விற்று எவ்வளோ காசு பண்ணியிருக்கலாம், எடுத்துகிட்டு வந்து ஊத்துனா தலை மேலே. இந்த மனுஷன் ஏதாவது திட்டக்கூடாது, இவர் என்ன மனுஷன்? இவன் அம்மா வாங்கிக்கிட்டு நல்லா தன் காலெல்லாம் பூசிக்கிட்டு அதுவும் எனக்கு ஆத்திரமா வந்துச்சு என்னுடைய அடக்கத்துக்கு பண்ணியிருக்கிறா. நீ அடக்கம் பண்ணி என்னன்னா பண்ணி, எங்களுக்கு என்ன ஆகுது? எங்களுடைய நிலைமை என்ன? பொறுக்க முடியல. இனமே இவரா மேசியாவது வெங்காயம் ஆகுதுன்னு போய் இவ்வளோ 3 வருஷத்துக்கான செலவையும் நான் ஏதாவது சம்பாதிக்க பார்ப்பேன். அட்வர்டைஸ்மெண்ட் ஞாபகம் இருக்கு, நான் போறேன் போய் யோசிச்சு பாருங்க நான் செஞ்சதுல என்னங்க தப்பு. உங்களை கேட்டார் தான் நீங்க என்னங்க சொல்லுவீங்க? 3 வருஷம் வீணாக்குனே, இனிமே இவர் போயிட்டாருனா நான் என்ன பண்ணுவேன்? யாரை நம்புவேன்? நீங்க சொல்லலாம், விசுவாசம் நம்பு, அவரை நம்பு, தேவன் வருவாரு, காப்பாத்துவாரு, திருப்பி வருவாரு. இப்பத்துக்கு என்னங்க சொல்லுங்க? என் பொசிஷன் என்ன? இதெல்லாம் அவன் நியாயப்படுத்தியிருக்கலாம். தான் த மாஸ்டர் ஆஃப் ஜஸ்டிஃபைங் அஸ்தின். நம்ம பாவம் பிசாசினால குருடாக்கப்பட்டோன்னா நம்முடைய நிலைமை நியாயப்படுத்திக்கிறதுல ரொம்ப திறமசாலிகளாக மாறிடும். ரொம்ப நியாயப்படுத்துவோம், ரொம்ப நியாயப்படுத்துவோம். நம்ம இருக்கிற நிலைமைக்கும் செய்கிற கிரியைகளுக்கும் செய்கிற செயல்களுக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக செய்கிறதுக்கும் காரணங்களை வச்சிருவோம் நம்ம. அதான் யூதாஸுக்கு இருந்துச்சு. ஆனால் டூ லேட். ஆனால் அந்த மயக்கத்தில் இந்த பிசாசின் குருட்டுத்தனத்துலேருந்து அவன் எந்திரிக்கும் போது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்புறம் தான் எந்திரிச்சு எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சனேன்னு அடிச்சுக்கிட்டான். டூ லேட், தற்கொலை பண்ணி செத்தான். உங்களை நான் கேட்க வேண்டிய, நம்ம கேட்டுட்டு வர்றோம், என்னங்க இப்படிப்பட்ட உயரத்துலேருந்து இவனை இழுத்துச்சு? இவ்வளோ அற்புதங்களை பார்த்து இயேசுடைய பிரசன்னத்தை அற்புதம் செய்யக்கூடிய அதிகாரத்தை பெற்ற இவன், இவ்வளோ கிருபையின் உச்சத்தில் இருந்தவன், இவ்வளோ அகில பாதாளத்துக்கு வந்தது தன்னுடைய எஞ்சி இருக்கிற பொருளாச திருட்டுத்தனம், அதோடு இணைந்த சாத்தானுடைய பாதிப்பு ஆளுகை, அதுக்கு ஏற்ற பராமரிப்பின் செயல் வந்து இப்பேற்பட்ட அகோர செயலை அவனை தூண்டி அவனை இழுத்து தள்ளிருச்சு அகில பாதாளத்துக்கு, அகில பாலாதற்கு. ஓகே, யார் துரோகி? அவனுடைய துரோக செயலின் ஆரம்பம் அவனை ஏன் செய்ய வைத்தது என்பதை நாம் இப்போ புரிஞ்சுக்கலாம். இது நமக்கு விளக்கம் கொடுக்கும், ஏன் நம்ம காலத்திலையும் ஏன் சில பேர் துரோகியாக மாறிடுறாங்க, ஏன் லார்ட் டேல் அப்படி போயிட்டாரு, புரியுதுங்களா? இதுதான் காரணம். ஓகே, 3 பயன்பாடுகள் நான் நோட் பண்ணியிருக்கேன், வேகமாக அதை பார்த்து நான் முடிக்கிறேன். முதலாவது உங்ககிட்ட வேண்டி கேட்க வேண்டியது, உங்கள் இருதயம் மாற்றம் ஏற்படுற வரைக்கும், இருதயத்தில் உங்களுக்கு மாற்றம் ஏற்படுற வரைக்கும் வேறு எந்த காரியத்திலையும் திருப்தி ஆகாதீங்க. இருதய மாற்றம் ஏற்படுற வரைக்கும் எதுவுமே பத்தாது. இங்கே உட்காந்துருக்கிற பெரியவங்க, சிறியவங்க, வாலிபர்கள், உங்கள் கிறிஸ்தவ அனுபவத்தில் எந்த காரியத்திலையும் நீங்கள் திருப்தி ஆகக்கூடாது, உங்களுக்கு இருதய மாற்றம் வர வரைக்கும். அந்த இருதய மாற்றம் 2 காரியங்களை செய்யும். ஒன்று, உங்களை ஓங்கி நிற்கிற, உங்களுக்கு வசதியாக இருக்கிற உலகத்தில் பொருளோ காரியமோ அப்பா அம்மாவோ எந்த காரியமோ உங்கள் ஓங்கி நிற்கிற பாவமோ இச்சையும் அதை தலைகீழாக மாற்றி அதை டீத்ரோன் பண்ணும். அதுதான் சிங்காசனத்தில் உட்காந்து உங்களை ஆளுது, அதை கீழே தள்ளும். 2வது, அந்த சிங்காசனத்தில் இயேசுவை உட்கார் வைக்கும் அந்த இருதய மாற்றம். இயேசுவை விட எனக்கு வாழ்க்கையில் வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. தகப்பனோ தாயோ மனைவியோ பிள்ளைகளோ உலகமோ பொருளோ எதுவுமே முக்கியம் இல்லை. என் உலகத்திலேயே இருக்கிற பெரிய சொத்து இயேசு தான். அந்த 2 மாற்றங்கள் உங்களுக்கு ஓங்கி நிற்கிற பாவம், உலகத்தில் எது முக்கியம் நிற்கிறீங்களோ அதான் உங்களை ஆளுகிற காரியம் கீழே தள்ளப்பட்டு இயேசு அந்த இடத்த பிடிக்கிற இருதய மாற்றம் ஏற்படுற வரைக்கும் என்ன பண்ணியும் பிரயோஜனம். ஜூடாசை பார்த்து படிங்க, இந்த இருதய மாற்றம் அவனுக்கு ஏற்படலையே, ஏற்படலையே. யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் பாஸ்டர் ஆகலாம், எவ்வளோ தியாகத்தை செய்யலாம், எவ்வளோ கமிட்டடாக வரலாம். சில பேர் ரொம்ப ஈஸியாக திருப்தி ஆயிரும், பாஸ்டர் நான் சர்ச் மெம்பர் ஆகிட்டேன், கம்யூனியன் எடுத்துட்டேன், டெய்லி பைபிளை படிக்கிறேன், வசனத்தை படிக்கிறேன், சர்ச்சுக்கு வார வாரம் பத்தாது. 12 பேரில் ஒருத்தனாக இருந்தால் யூதாஸ், அது பத்தலை. நீங்கள் எங்கே மெம்பராக இருந்தது போதுமா? 12, இயேசு ஏற்படுத்தின முதல் கூட்டத்தில் ஒரு மெம்பராக இருந்தான். லார்ட் டேல், அந்த டிவைன்ஸ் அசம்பிளி நமக்கு விசுவாச அறிக்கை கொடுத்துரு, அதில் ஒரு அசம்பிளி, வெஸ்ட்மினிஸ்டர் அசம்பிளியாக இருந்தான், ஒரு மெம்பராக இருந்தான். போதுமா? நாடே அவனை பிரதிநிதியாக அனுப்பிச்சு, போதுமா? பத்தாது, பத்தாதுங்க. இயேசுவோடே இருந்து பிரசங்கத்தை கேட்குறோன்னு நீங்கள் நினைக்க, 3 வருஷம் இரவும் பகலும் மிகப்பெரிய பிரசங்கி ஆகிய இயேசுவோடைய எல்லா பிரசங்கத்தையும், ஒரு பிரசங்கம் விடாமல், மலப்பிரசங்கம், ஒலிவ மலப்பிரசங்கம், எல்லா பிரசங்கத்தையும் கேட்டானே. கேட்டது மாத்திரம் இல்லை, தனிப்பட்ட, பொதுவாக கேட்டது மாத்திரம், தனிப்பட்ட விதத்தில் எத்தனையோ ரகசியங்கள் இயேசு சொல்லிக் கொடுத்தது இவனுக்கும் சொல்லிக் கொடுத்தாரு. அது பத்தல அவனுக்கு. அற்புதங்கள், இந்த அற்புதங்கள் செய்யும் போது இவர் தான் தெய்வம்னு நம்பி விசுவாசம் வரணும்னு தேவன் அந்த அற்புதங்களை நியமித்தார். அது எல்லாத்தையும் பார்த்தான், தானும் செய்தான், தானும் பிரசங்கம் பண்ணான். அது பத்தலையே. பிசாசுகளே வெளியே வந்து இவர் தான் தேவகுமாரன்னு அறிக்கை சொல்லிச்சு, அதை கேட்டான் காதுல, அது பத்தல. அவன் பிரசங்கி ஆகி அற்புதங்கள் செய்தது பத்தல. இதெல்லாம் யூதாஸ் செய்தாங்க. என்னதான் அனுபவம் இருந்தாலும், என்னதான் கமிட்மெண்ட் இருந்தாலும், எவ்வளவுதான் இருந்தாலும், யூதாஸ்க்கு நீங்க கம்பேர் ஆவீங்களா? அவன் செஞ்சதை ஏதாவது செய்வீங்களா? அந்த நிலைமைக்கு யாராவது போக முடியுமா? அது எதுவுமே பத்தாது. இருதயம் மாற்றம் ஆகலைன்னா, அது மாத்திரம் ஆகலைன்னா, நாளைக்கு யூதாஸாக காத்திருக்க இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, அவ்வளவுதான். இதாகலைன்னா நீங்களும் ஒரு யூதாஸாக, பொட்டென்ஷியல் யூதாஸாக இங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்க இருதயம் மாறி இருக்கா? எதுவுமே இதெல்லாம் பார்த்தா உங்க இருதயம் மாதிரி இருக்கா? அந்த மாற்றத்தில் இயேசுவை விட வாழ்க்கையில் வேற ஒண்ணுமே இல்லை. அவர் தான் ராஜா. அவரை விட மதிப்பு வாழ்க்கையில் வேற ஒண்ணுமே இல்லை. அவர் மேல வச்சிருக்கிற மதிப்பு, உங்களுடைய ஓங்கி நிற்கிற பாவத்தை மெரிச்சுக்கிட்டு அவருக்கு பிரியமா வாழும்படிக்கு உங்களை தள்ளலைன்னா உங்களுக்கு மனமாற்றமே ஏற்படலை. தயவு செய்து உங்களை கேட்டுக்கிறேன், உங்களை ஒரு விசுவாசியா நினைச்சுக்காதீங்க, உங்களையே வஞ்சிக்காதீங்க. இன்னைக்காவது எந்திரிங்க. யூதாஸா பொட்டென்சியலா நீங்க இருக்கலாம். எவ்வளோ வெளிப்பிரகாரமான காரியங்களை வச்சு இட போட்டுறாதீங்க. நான் பைபிளுக்கு வரேன், அதுக்கு வரேன், இதுக்கு வரேன், நான் கம் மெம்பராக இருக்கிறேன், 10 வருஷமா இருக்கிறேன், ஒன்றும் இல்லை. உங்க இருதய மாற்றம் ஏற்பட்டு இயேசுவை விட எனக்கு வேற முக்கியம் இல்லைங்க. அவர் மேல வச்சிருக்கிற மதிப்பு, அன்பு, ஆராதனையினால என்னுடைய முக்கியமான காரியங்களையும் காலில் போட்டு மெரிச்சு, பாவத்தையும் காலில் போட்டு மெரிச்சு, அதுக்கு இடம் கொடுக்காம இயேசுக்கு பிரியமா வாழ்ற எந்த இருதயம் உங்களுக்கு இல்லைன்னா நீங்க மாறல, இருதயம் மாறல. வேற எதுலையும் திருப்தி ஆகாதீங்க. பரிசுத்தாவி உங்க இருதயம் மாத்திர வரைக்கும் அப்படி திருப்தி ஆகாதீங்க. யூதாசுக்கும் நமக்கும் இருக்கிற ப்ராப்ளம் நம்மளை நியாயப்படுத்திக்கிறது. ஒருவேளை யூதாஸ் காண்டி, ஆண்டவரே என்னை இவ்வளோ பெருசாக அப்போஸ்தலன் ஆக்கியிருக்கிறீங்க, எவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க, ஆண்டவரே ஆர்வமாக உங்கள் பின்னாடி வந்தேன், ஆனால் நான் என் பாவ ஆசையை விட முடியல ஆண்டவரே, என் பொருள் ஆசையை விடல, எனக்கு இன்னும் பண ஆசை இருக்குது, அந்த பண ஆசை என்ன ஆளுது, உமாவோட அது எனக்கு முக்கியமாக இருக்குது, என்னை மாற்றுங்க, எனக்கு ஏதாவது நீங்கள் மட்டுமே செய்யக்கூடியதை செய்யுங்க, இதெல்லாம் நாடகம் மாதிரி எனக்கு தெரியுது, அதுதான் என்ன ஆளுது. ஞாயிற்றுக்கிழமை வர்றேன், உங்ககிட்ட கேட்கும்போது நல்லா உட்காந்து கேட்குறேன், ஆனால் அப்புறம் போனவனே அதுதான் என்ன ஆளுதுன்னு வந்திருந்தானா, அவனுடைய வரலாறே வித்தியாசமாக இருந்திருக்குமே. என் கண்ணை திறங்கன்னு. இந்த இருதய மாற்றம் இல்லைன்னா என் வார்த்தையை நோட் பண்ணிக்கங்க. இந்த சாத்தான் உங்களை விடாது, உங்களை ஓங்கி நிற்கிற பாவத்தை பொத்தி 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 பிரசங்கம் கேட்டுக்கிட்டு இருக்கலாம், என்னன்னா எதுவும் வேலை செய்யாது, எதுவும் வேலை செய்ய விட மாட்டான். உங்களுக்கு இருக்கிற ஓங்கி நிற்கிற பாவத்தை, ஆளுகிற பாவத்தை பொத்தி பொத்தி வளர்த்து, அதை வளர வருஷ கணக்கில் ஆகலாம், அது உங்களை கடினப்படுத்தி அந்த துர்குணமாக அதை மாற்றி அவனுக்கு அதில் ஒரு ரோடை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு காலகட்டத்தில் உங்களை அனலா உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்குள்ளே நுழைந்து உங்களுடைய உணர்வுகளை எல்லாம் ஆட்கொண்டு உங்கள் தேவ பயத்தையும் சக்தி அறிவையும் கவுத்து உங்களை சிந்திக்காதபடிக்கு செய்து உங்கள் உணர்வுகள் எல்லாம் மந்தமாக்கி நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கூட தெரியாமல், இதனோட அளவு எவ்வளோ பெருசுன்னு கூட உணராமல், இயேசுவை காட்டி கொடுத்த ஒரு சபைக்கு அவமானம் தராமல் நீங்கள் விட மாட்டீங்க. யூதாசா உட்காந்து அதுதான் ஆகப்போகுது உங்கள் நலன். இருதய மாற்றம் இல்லாதவர்கள் எல்லோருமே இயேசுக்கு துரோகம் தான் செய்ய போகிறோம். நம்மளை பார்க்கணும். நீங்கள் ஒரு நாள் நிற்க போகிறீங்க, எனக்கு என்ன தருவீர்கள் இயேசுவை நான் காட்டி கொடுக்குறேன், என்ன தருவீங்க? சின்ன பிள்ளைங்க இங்கே உட்காந்துருக்கிறீங்க, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாம் தூங்கிட்டீங்களா? எல்லாம் உட்காந்துருக்கிறீங்க. நாளைக்கு யூ கேன் பிகம் ஜூடாஸ். நீங்கள் நாளைக்கு யூதாஸ் ஆகலாம். சண்டே ஸ்கூலில் இந்த கதையை சொல்லியிருக்க மாட்டாங்க, எல்லா தாவீது கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஒரு பையன் இருந்தான், பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பையன். அவன் என்ன பண்ணா, அவங்க அப்பா ஜோபில் இருந்து 5 ரூபாய் தான் எடுத்தான், 10 ரூபாய் எடுத்தான். அவன் என்ன, அவனுக்கு தேவை ஆசை, ஐஸ்கிரீம் வாங்கணும், அது வாங்கணும்னு அந்த பையன் ஆசைப்பட்டான். அப்பா ஜாப்ல தானே எடுக்கிறோம், அம்மா பர்ஸில் தானே எடுக்கிறோம் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதுல தாங்க ஆரம்பிச்சு, அவன் என்ன நினைச்சான், சின்னது தானே பெரிய பாவம் இல்லையே. அவன் இருதயம் பொருளாசையில் நிரம்பிச்சு. பேரண்ட்ஸ் சொன்னாங்க, அப்பா நம்ம வருமானத்துக்குள்ள வாழணும், அது வேணும் இது வேணும் நடும், அது வாங்கணும் இது வாங்கணும் நடும், நம்ம வருமானத்துக்குள்ளதான் வாங்கணும், ஆண்டவர் நமக்கு வேணும்னா கொடுப்பாரு. அதுக்கு இல்ல, ஏன்னா 10,000 ரூபாய் தானே வாங்கி கொடுங்க, 1,00,000 ரூபாய் தானே வாங்கி கொடுங்க, ஆடி காருன்னா 16 லட்சம் கொடுத்தா அது வாங்குங்க. இல்லப்பா நம்ம வருமானத்துக்குள்ள வாழணும். இல்ல எனக்கு அது வேணும், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறாங்க எனக்கு வேணும். நீங்க என்ன பண்றீங்க, அந்த பொருளாசை இருதயம் சின்னதா தான் வளர்ந்து ஆரம்பிக்குது. நீ கஷ்டப்பட்டு உழைச்சி நீ சம்பாரிச்சு வாங்கு, அது தப்பு இல்லை. ஆனா வேணும் வேணும்னு பொருளாசைய வளர்த்துக்கிட்டோம்னா என்ன ஆகுது, தப்பான காரியங்களை சின்ன வயசுலயே செய்ய கத்துக்கிறீங்க, செய்ய கத்துக்கிறீங்க. அதை வாங்கணும் வாங்கணும்னு போது சின்ன வயசுலயே நம்ம வாங்க முடியாத பொருள்கள் மேல ஆசைகளை வளர்த்துக்கிட்டா இது வளர்ந்து 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 பயங்கரமான பொருளாசைக்காரா வந்துடுவீங்க. வருமானத்துக்குள்ள வாழ கத்துக்கவே மாட்டீங்க. எனக்கு ஒரு பொண்ணு தெரியும், என் கூட வளர்ந்த சொந்தக்காரு, ரொம்ப வளர்ந்தவங்க தான். திடீர்னு ஒரு 23 வயசு, பேங்க்ல ஒரு கேஷியராக வேலை, 1,00,000 ரூபாய் கிட்ட சம்பளம், திடீர்னு கேஷ் வச்சிருக்கோம் இல்லையா, நமக்கு எதுக்கோ தேவைன்னு எடுத்துருச்சு. எடுத்துட்ட உடனே அது திடீர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ நான் ரொம்ப வயசாயிருச்சு, இன்னி வரைக்கும் எந்த பெரிய கம்பெனிலையும் வேலை இல்லை, 20,000 ரூபாய் தான் சம்பளம். இன்னி வரைக்கும் அதுக்கு மேலே சம்பளமே வாங்க சம்பாதிக்க முடியல, ஏன்னா கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, மார்க் வந்துருச்சு. இங்கே யோசிச்சு பாருங்க, சின்ன வயசில் அப்பா அம்மா ஜோபில் திருடுறது தான் இது வாழ்க்கை மாத்திரம் இல்லை, வாழ்க்கையே போகிறது மாத்திரம் இல்லை, இயேசுவை கூட காட்டி கொடுக்குற நிலைமைக்கு போயிடலாம். சில்ட்ரன், உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்கிற போய் எடுக்கிற 5 ரூபாய் 10 ரூபாய், உங்களுக்கு இருக்கிற பொறாமை கோபம், அப்பா அம்மாவை மரியாதை இல்லாமல் பேசுறது, கிறிஸ்து கிட்ட வந்து உங்க இருதயத்தை மாற்றும்படிக்கு அவரை கேட்கலன்னா இது ராட்சசமா வளரும், இது பெருசா வளரும். உங்க இருதயம் கிறிஸ்துனால மாற்றப்படலை, நீங்க நாளைக்கு ஒரு யூதாஸ் ஆவீங்க. யூதாஸ் ஆகி மோசமான வாழ்க்கையா போய் நரகத்துக்கு யூதாஸ் மாதிரி போவீங்க. பார்த்து படிங்க. இந்த பாவத்தை சாத்தான் என்ன பண்ணுவான், 5 ரூபாய் கத்திட கத்து கொடுக்குவான், போய் பேச கத்து கொடுக்குவான், அப்பா அம்மாவை எதிர்த்து பேச கத்து கொடுக்குவான். பேசு பேசுன்னு அதை பொத்தி 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 வளர்த்து, உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியா வளர வளர ஜாஸ்தி கொடுத்து. சின்ன வயசுல பென்சில் தான், அதுதான் 10 ரூபாய் தான், இது ஒரு ராட்சச மாதிரி அசூர மாதிரி வளர்ந்து பெரிய சந்தர்ப்பம் வரும்போது கட்டுப்பாடு இல்லாம பெரிய காரியங்களை செய்ய ஆரம்பிப்பீங்க. பார்த்து படிங்க. டிவியில பாக்குற காட்சிகள், ஒரு கிஸ்ஸிங் சீன் இல்லைங்களா, கட்டி பிடிச்சுக்கிற சீன், மரத்துக்கீழே ஓடுற சீனு, அதெல்லாம் நல்லா இருக்குதே, எவ்வளோ அழகா இருக்குது அப்படின்னு சின்ன வயசுலயே பார்த்து பார்த்து பழகி அந்த இச்சை வளர்ப்பா, பொருளாசை வளர்ப்பா, கடைசியில தேவனுடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு கொண்டு வராத படிக்கு ஆயிடுவீங்க. நீங்க பார்த்து படிக்கணும். சின்ன வயசுல கேட்டகிசம் கேள்வியில இருக்கு, 39 questions, வாட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் கால்ட், என்ன வாட் இஸ் த ஆன்சர், வாட் இஸ் த சேஞ்ச் ஆஃப் ஹார்ட் கால்ட், ரீஜெனரேஷன். நீங்களா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையா சண்டே ஸ்கூல்ல, ரீஜெனரேஷன், மறுஜென்மம். ஹூ கேன் சேஞ்ச் அ சின்னர்ஸ் ஹார்ட், ஹோலி ஸ்பிரிட் அலோன், அவர் மட்டும்தான் மாற்ற முடியும். உங்க இருதயம் மாத்திரத்துக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட வரல, டுமாரோ யூ ஆர் எ ஜூடாஸ், நீங்க ஒரு யூதாஸ். நம்மெல்லாம் யோசிக்கணும். ஓகே, யோசிச்சு பாருங்க, உங்க இருதயத்தை நம்பாதீங்க. இருதயம் மாறுற வரைக்கும் கிருபையின் வேலை நடக்கல. உங்க பாவத்தை காலில் கொன்னு இயேசுக்கு பிரியமா, இயேசு விட எனக்கு முக்கியம் இல்லைங்க வேற அப்படின்னு விருப்பங்களையும் கொள்ற அளவுக்கு உங்க இருதயம் மாறலன்னா என்னைக்கோ இயேசுவை காட்டி கொடுக்க போறீங்க, கிருபையின் வேலை நடக்கல. தகப்பனையோ தாயோ மனைவியோ பிள்ளைகளையோ எல்லாத்த விட தன்னையே வெறுத்து என்னை பின்பற்றி வருகிறவன் தான் அவனுக்குள்ள வேலை நடந்திருக்கு. மற்றவங்க எல்லாம் யூதாசா மாறத்துக்கு காத்திருக்கிறான். மனம் மாறாதவர்களே, கிறிஸ்து உங்க இருதயத்தை ஆள்றாரா யோசிச்சு பாருங்க. உங்களுடைய 30 வெள்ளிக்காசு உங்களுக்கு எப்போ வரும் தெரியும், தெரியாது. இயேசு மரியா மாதிரி இயேசு நன்றியில நிறைஞ்சி அவர் அன்பு செய்கிற இருதயம் உங்களுக்கு இருக்கா, உங்க பரிமள தைலத்தை ஊத்தி அப்படி வருதா, அப்படி வரலன்னா தப்பு, ரொம்ப பயங்கர ஆபத்து. எவ்வளவுதான் பேட்ச் போட்டு வைக்கலாம், நாடகம் போட்டு வைக்கலாம், ரொம்ப நாள் நிக்காது, ஒரு நாள் வரும். சாத்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், உங்களை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் இயேசுக்கு அவமானம் கொண்டு வர்றதுக்கு. ஓகே, தேவனுடைய ஜனங்களே, நம்ம யோசிச்சு பார்க்கணும், எப்படி எஞ்சி இருக்கிற இது பிரதான பாவம், ஆளுகிற பாவம் வேலை செய்தோ அப்படித்தான் எஞ்சி இருக்கிற பாவமும் வேலை செய்யுங்க. தாவீதை பாருங்களேன், தாவீதை பார்த்து படிங்க. அவருக்கு எஞ்சி இருக்கிற பாவம் பொறுத்துக்கிட்டே இருந்தார். அவருக்கு இருந்த பாவம் ஆசை என்ன? கலர்ஃபுல்லாக, ரொம்ப கலராக, விதவிதமான பெண்களுடைய சதைகளை பார்க்கணும். அதுதான் ஆசை. வித்தியாசமான ஷேப்புங்களை, வித்தியாசமான முகங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஷேப் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிச்சது. அதை பார்த்துக்கிட்டே இருந்து என்ன சொல்கிறது தாவீதுடைய ப்ராப்ளம்? ஏற்கனவே 6 அழகான மனைவிகள், 10 சாலமனுக்கு 1000 மனைவிகள், 10 இந்த பாவத்தில் போனோன்னா நம்மளை அழிக்கிற வரைக்கும் நமக்கு ஒருபோதும் முடிவு வராது. அழிஞ்சு போகிற வரைக்கும் நம்மளை விடாது, பத்தாது. நம்மளை இழுத்து நரக பாதாளத்துக்கு தள்ளுற வரைக்கும். இவருக்கு 6 10 7 உடம்பு தேவைப்பட்டுச்சு. அது உள்ளுக்குள்ளேயே அதை கொல்லாமல் வச்சுக்கிட்டே இருந்தார். சாத்தான் அதை பொத்தி வளர்த்துக்கிட்டு பலமாக ஆக்கிக்கிட்டே போனான். அது வல்லமை ஆகிட்டே போச்சு. ஒரு நாள் சந்தர்ப்பம் திறந்துச்சு. மாடி மேலே ஒரு பெண்ணை பார்த்தார். பார்த்த உடனே சாத்தான் விதைய விதைச்சி தனக்குள்ளே ஆட்கொண்டு இருதயத்தை அனல் மூட்டி, இப்போ இந்த பெண்ணுகோடு நீ செய்யலாமே, ஐயோ திருமணம் ஆயிருக்குது, நான் பக்திமானாச்சே, ஆண்டவருடைய எல்லாத்தையும் மெரிச்சுக்கிட்டு போகும்படிக்கு முத்தி இல்லையா ராஜாவே உனக்கு, இவ்வளோ பெரிய பக்திமான், இவ்வளோ மக்கள் ஊருக்கெல்லாம் உதாரணமாச்சே, உயர்ந்த எங்கிறதெல்லாம் உன்னை காப்பாற்றி கொண்டு வர, நன்றி கடமை ஒன்று எல்லாத்தையும் மெரிச்சுக்கிட்டு போகிறவளவுக்கு சாத்தான் தாவீதுக்குள்ளே போயிட்டான். போய் எல்லா தன்னுடைய உணர்வுகள்லாம் மந்தமாக்கி அந்த கொல்லாத பாவம் என்ன செஞ்சிருச்சு அந்த பரிசுத்தவானுக்கு. யோசிச்சு பாருங்களேன், இப்படி போயிட்டு இருந்தவர் இப்போ 1 சாமியல் முடித்து 2 சாமியல் படிக்க போகிறோம். நான் எனக்கு வேதனையாக இருக்குது, 1 சாமியலோடு பைபிள் முடிஞ்சிருக்கக்கூடாதா? தாவீதுடைய வாழ்க்கை எவ்வளோ சிறப்பாக மேலே போச்சு, இப்போ கீழே இறங்கி வரப்போகுது, மோசமாக வரப்போகுது. எவ்வளோ பாட்டு இதுவரைக்கும் நல்லா ஆனந்தத்தோடு பாடிக்கிட்டு இருந்த குரல் இன்னமே எழுதுகிற சங்கீதத்துலலாம் துக்கம் இருக்கும். ஏன் புள்ள செத்து போவோம், குடும்பம் நாசமாக போவோம், தன் சொந்த பிள்ளைகளுக்குள்ளேயே உறவுகள் அசிங்கமான குடும்பமாக போச்சு, ஒரே கேலி செய்கிற குடும்பமாக போச்சு, அந்த மகனே கொல்லும்படிக்கு வருவான், வாழ்க்கையே போச்சு. ஏன்? இது சாத்தான் நுழைஞ்சு நீ செஞ்சதுனால. ஆண்டவர் விடமாட்டார், விசுவாசியாக இருந்தாலும் விடமாட்டார். உங்களை எஞ்சி இருக்கிற பாவத்துக்கு பொறுத்துக்கவே பொறுத்துக்காதீங்க. அது மூலமாக சாத்தான் உங்களை அழிக்கலான்னு பார்க்குறான். விசுவாசியாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையை அழித்து ஆண்டவருக்கு அவமானம் தராமல் விடமாட்டான். தாவீது செஞ்ச மாதிரி அதை பொத்துக்கிட்டே போனால் அந்த அசூரம் எந்திரிச்சு தான் வருவான், ஒரு நாள் எந்திரிச்சு வருவான். அது தாவீது பழைய ஏற்பாடுலேயே உச்சக்கட்ட பரிசுத்தவான், சங்கீதக்காரன், தீர்க்கதரிசி, பெரிய ராஜா. அவரே எஞ்சிருக்கிற பாவத்தை கட்டுப்படுத்தாத அந்த நிலைமை ஆச்சுன்னா நீங்களும் நானும் என்னங்க, நான் பார்த்துக்குவேன்னு சொல்கிறீங்களா? உங்களே என்னையே என்ன பண்ணும் அது? எவ்வளோ மாத்துக்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டோம். கடைசியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் இப்படி நடக்கிறதுனால நமக்குள்ள திடீர்னு யாராவது யூதாஸ் எழும்புனாங்கன்னா நம்ம ஆச்சரியப்படக்கூடாது. இயேசுவை விட ஒரு பிரசங்கி இருக்க முடியுமா? நான் சில நேரத்தில் என்னையே வர்த்திக்குவேன், இது ஒரு ஆறுதலாக இருக்குது ஒரு விதத்தில், என்னையே வருத்திக்குவேன். நம்ம ஒருவேளை இப்படி பிரசங்கம் பண்ணியிருக்கணுமா, இன்னும் பேசியிருக்கணுமா, இன்னும் அவங்க வீட்டுக்கு போய் இப்படிதான் சொல்லியிருக்கணுமா? இல்லை, இயேசுவை விட கட்டுப்படுத்தவங்க கூட பிரசங்கிக்கவங்க கூட அவருக்கே ஒரு யூதாஸ் வந்தான், நமக்கும் வருவார். அது வரும்போது ஐயோ குய்யோ இப்படி ஆயிடுச்சேன்னு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, இது நடக்கும், யூதாசாக நடப்போம். உங்களில் ஒரு பேர் சில பேர் யூதாசாக மாறுவீங்க. காலம் சந்தர்ப்பம் இப்படி வரும்போது நடக்கும். உங்களை நியாயப்படுத்திக்கிட்டு நியாயப்படுத்தும் போது என்ன பண்ணுவீங்க? நம்மளை நியாயப்படுத்தணும்னா கடவுளை குற்றப்படுத்தணும், சபையை குற்றப்படுத்தணும். நம்ம நியாயமாக இருந்தால் அதான ரிசல்ட்டு, இந்த சபை சரியில்லை, அது இல்லை, இது இல்லைன்னு பாஸ்டரையும் சபையும் மற்றவங்களையும் எல்லாரையும் குற்றப்படுத்தி நம்ம ஏன் சொல்ல நான் செஞ்சது கரெக்டுங்க அப்படின்னு நியாயப்படுத்திக்கிட்டு சபைக்கு அவமானம் தராமல் இருக்க மாட்டேன். இப்படி நம்ம ஆகாதபடிக்கு தேவன் நமக்கு உதவி செய்யட்டோம். இந்த பாடங்களை மனசில் ஏற்க உதவி செய்யட்டோம். ஜெபம் பண்ணு.